بسم الله الرحمن الرحيم.
ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون.
மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.
ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே,
இணை வைப்பாளர்களிடம் இறைவன் கேட்கும் கேள்விகள் என்கிற தலைப்பில் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் அந்த தலைப்பை இரண்டாக வகுத்து பிரித்து, முதல் விஷயம், அதாவது படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான் என்பதை மறுக்கக்கூடிய நாஸ்திகவாதிகளிடத்தில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒரு சிலவற்றை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். அதை எப்படி இறைவன் கேட்கிறான், எந்த அளவுக்கு அவர்களோ அவர்களது சிந்தனையோடு என்ன செய்கிறான், இறைவன் பேசுகிறான் என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அதனது இரண்டாவது பகுதியான, ஒரு அலறல் இருக்கிறோம் இல்லையா, இந்த வாரம் அதனது அதாவது இரண்டாவது பகுதியான இறைவன் ஒருவன் இருக்கிறான், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், ஆனால் அவனோடு சேர்த்து இன்னும் பல தெய்வங்களை உருவாக்கி கொண்டவர்களிடத்தில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகள் இது ரெண்டும் தான் பிரதானமாக நாம் அதாவது முஸ்லிம் அல்லாத சகோதரரிடத்தில் சந்திக்கக்கூடிய பகுதிகள். அது அல்லாமல் சந்திக்கக்கூடியவைகள் எல்லாம் அடிப்படை தாண்டி மற்றவைகளை என உபபிரிவுகளை என்று செய்யலாம், நாங்கள் சொல்லலாம். இந்த இரண்டு பகுதிகளிலும் ஒருவர் சரியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக தூதுத்துவத்தை மறுக்க மாட்டார், மறுமையினாலே மறுக்க மாட்டார். எது இந்த ரெண்டிலையும் சரியாக இருக்கிறவர், அப்படி இரண்டிலும் சரியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய பட்டியலை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவர் தூதுத்துவத்தையோ வானவர்கள் என்ற நம்பிக்கையோ மறுமை என்ற நம்பிக்கையோ மறுக்க மாட்டார், ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக என்ன செய்வார், இருக்கலாம். ஆனால் இந்த இரண்டு பகுதியும் பிரதானமான மிக முக்கியமான அம்சங்கள். அதில் இரண்டாவது பகுதி என்னன்னு சொன்னால் அவர்களது சிந்தனை இந்த பகுதியில் சரியாக இருக்குது. எது உலகத்திலே எது உருவாக வேண்டும் என்றாலும் அதை உருவாக்குகின்ற ஒருவன் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சர்வசாதாரணமான விஷயங்களை கூட உருவாக்கிய ஒருவனை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒரு படைப்பு அதனுடைய அமைப்பு அதனுடைய அழகான தன்மை அதை படைத்தவனுடைய அதை செய்தவனுடைய அதை உருவாக்கியவனுடைய திறமையை உணர்த்துகிறது என்று சொன்னால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் அந்த மாதிரி படைத்தவன் எவ்வளவு அறிவுள்ளவன் ஆற்றல் உள்ளவன் என்பதையும் என்ன செய்கிறது, உணர்த்துகிறது என்கின்ற ஒரு பகுதி. ஆனால் இதில் தெளிவானவர்கள் இன்னொரு இடத்துல என்ன செய்கிறாங்க, பிழை விடுகிறார்கள். அது என்ன பிழை என்று சொன்னால் இறைவனோடு சேர்த்து இன்னும் பல கடவுளர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அப்படி என்று உருவாக்கி கொண்டவர்களிடத்தில் அதாவது இணை வைப்பாளர்களிடத்தில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். நம்ம எப்பையும் பொதுவாக எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பலகீனங்கள் ஒன்றுதான், அறியாமைக்கு சிந்திச்சு முடிவெடுத்து பதில் எடுத்துக்கின்றது. ஒரு ஒரு விஷயத்துல ஒரு துறையில உள்ள அறியாமை இருக்குதே, ஒரு விஷயத்துல எங்களுக்கு இல்ம் இல்லாம இருக்குதுன்னு வைங்க. இப்போ ஒரு வைத்திய துறையில எங்களுக்கு ஒரு விஷயத்துல அறிவு இல்லாம இருக்குது, நம்ம கற்பனை பண்ணி ஒரு முடிவு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இது சாப்பிட்டால் நல்லதா இல்லையா, இது சாப்பிட்டால் பாதிக்குமா பாதிக்காதான்னு சொன்னா நம்ம கற்பனை பண்ணி முடிவு எடுக்கலாம், யோசிச்சு எடுத்து என்னது இது நல்லா இருக்காது அப்படின்னு முடிவு எடுக்கலாம். ஆனா இதுக்கு பேர் இல்ம் இல்ல, அதுக்கு பேர் அறிவல்ல, அதுக்கு பேர் வந்து யூகம் தான். நம்ம யூகமா எடுத்துக்கலாம், இது ஒத்தனுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சிடலாம், போய்விடலாம். இல்மன்னா என்ன தெரியுமா, ஒன்று விஷயம் தெரியாது விட்டால் கேட்க வேண்டும், ஒரு விஷயம் தெரியல என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டும், அதுதான் இல்மன்றது. அதே போல மார்க்க விஷயத்துல என்னன்னு சொன்னால் இணை வைப்பவர்களுக்கு முஸ்ரிக் என்று சொல்றது ஓகே, இணை வைக்காம இறைவனே இல்லைன்னு சொல்றவனுக்கு என்ன முடிவு எடுக்கிறது அப்படி என்ன, நிறைய பேர் படிக்காமலே ஒரு முடிவு எடுத்துடுறாங்க, இதை போய் கேட்டு இதுக்கு குர்ஆன் என்ன சொல்லுது இதுக்கு ஹதீத் என்ன சொல்லுதுன்னு கேட்கறது இல்லை. அப்ப அது குஃபார் என்றது வந்து இறைவனை இல்லை என்றவங்க, முஷ்ரிக் என்றது வந்து இறைவன் இருந்து இன்னொன்றவனை நம்புறவங்க, ஏன்னா அவங்களாகவே வர செய்யறது, ஒரு முடிவெடுத்துக்கிறது. எங்கேயா குர்ஆன்ல பார்த்தாங்களான்னு கேட்டா இல்லை, எங்கேயா ஹதீஸ்ல பார்த்தாங்களான்னு கேட்டா இல்லை. இது ஒரு பெரிய ஒரு அதாவது தவறான அணுகுமுறை. எந்த விஷயத்திலையும் எந்த துறையிலையும் நம்ம தெரியாது விட்டால் சிந்தனைக்கு ஒரு பதில் படும். சிந்தனை இருக்குதே அது வந்து எல்லா இடத்துலயும் ஒரு ஜட்மெண்ட் என்ன செய்யும் தரும். அதல்ல இல்ம்ன்றது, அது எங்க எவ்வளவுதான் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கினால் அதுக்கு பேர் லன். அது எங்க தெரியுமா உடையும், எங்கேயா ஒரு வாதத்துல, எங்கேயா ஒரு டிஸ்கஷன்ல, ஒரு துறை தேர்ச்சி பேசுற நேரத்தில் என்ன செஞ்சிடும், அது வீக் ஆயிரும். நம்மளை யூகிச்சு எடுக்கிற முடிவுகள் இப்ப பாருங்க. அதாவது இறை வைக்காதவர்களுக்கு முஸ்ரிக் என்று சொல்லலாமா, இணை வைக்காதவர்களுக்கு முஸ்ரிக் என்று சொல்லலாமான்னு எங்கட மனசு என்ன முடிவு சொல்லும், இயலாது. அதாவது இறைவனை இல்லை என்றாங்க, படைத்தவனே இல்லை என்றாங்க, அப்ப அவங்க இணை வைக்கிறாங்களா இல்லை, அப்ப அவர்களுக்கு முஸ்ரிக் என்று சொல்லக்கூடாது. அப்ப அவர்களுக்கு என்ன சொல்றது, அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் காஃபிர்கள், இப்படி பேச பழகிக்கிறாங்க. இது வந்து பிழை, இந்த மாதிரி நம்ம எப்பொழுதும் அணுகக்கூடாது. குர்ஆன பாருங்க, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஏ இறை நிராகரிப்பர்கள், ஏ இறை நிராகரிப்பாளர்களே என்று கூப்பிடுறதுல அபூஜஹல் வாரான், அபூலஹு வாரான். அவங்கெல்லாம் இறைவனை என்னது இல்லைன்னு சொன்னவங்கள அல்ல, கடவுளர்களே இல்லை என்று சொன்னவர்கள் அல்ல, இறைவனோடு இணை வைத்தவர்கள். குர்ஆன் இந்த ரெண்டு டைம் தான் பேசுறது, முஷ்ரிகூன் காஃபிரூன். இதுதான் என்னது குர்ஆன் பேசக்கூடிய விஷயம். ரெண்டு பேருக்கு குர்ஆன் இதை என்ன செய்கிறது பேசுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம இந்த அகீதாவை எப்படி புரிஞ்சுக்கொள்ளும் சொன்னால், குஃபர் தனியாக பயன்படுத்தப்பட்டால், குஃபர் தனியாக பயன்படுத்தப்பட்டால் அதில் ஷிர்க்கும் வரும் குஃபரும் வரும். அதாவது இறைவனை நிராகரித்தல் என்கின்ற அந்த சப்ஜெக்டும் வரும், இறைவன் இருந்து இன்னொரு கடவுள் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்டும் என்ன செய்யும், குஃபர் என்ற சொல் யூஸ் பண்ணா வரும். ஷிர்க் என்றத தனியாக யூஸ் பண்ணாலும் அதுல குஃபரும் வரும் ஷிர்க்கும் வரும். இரண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய சில இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களில் நிராகரிப்பு வேறு ஷிர்க் வேறு, நிராகரிப்பு வேறு ஷிர்க் வேறு. உதாரணமா பாருங்க, குர்ஆன் எங்கெல்லாம் முஷ்ரிகூன்கள் அப்படின்னு பயன்படுத்துதோ அங்க யார் யார் வருவாங்க தெரியுமா, யூதர்கள் வருவார்கள், கிறிஸ்தவர்கள் வருவார்கள், மக்கத்து காபிர்கள் வருவார்கள், மஜூசிகள் வருவார்கள், எல்லாம் வருவாங்க. ஆனா சில இடங்கள்ல குர்ஆன் என்ன செய்யும், வேற மாதிரி யோசிக்கும், இன்னல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாப் வல் முஷ்ரிகீன். பாருங்க, இன்னல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாப் வல் முஷ்ரிகீன், அங்க அல்லாஹ் வேறுபடுத்துறான் குஃப்ரையும் ஷிர்க்கையும் பயன்படுத்துற டைம்ல அங்க அல்லாஹ் என்ன செய்யறான், வேறுபடுத்துறான். யாரு வேதக்காரர்கள் நிராகரித்தார்களோ, முஸ்ரிகீன்களில் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ, அங்க குஃபர் வேற அல்லாஹ் யூஸ் பண்றான், ஷிர்க் வேற என்ன செய்யறான் யூஸ் பண்றான். ஆனால் முஸ்ரிகூன்கள் தனியா பயன்படுத்துறதுல இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, அதுல வருவாங்க. குஃபார்கள் என்று பயன்படுத்தின இடத்துல அவர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க, தனியா வருவாங்க. முஃமின் என்று சொன்னா அதுல முஸ்லீமும் அடங்குவா முஃமினும் அடங்குவா. ஆனா முஸ்லீம் முஃமின் என்று இறைவன் பிரிச்சு பேசக்கூடிய சில இடங்கள் ரெண்டே ஒரு இடத்துல யூஸ் பண்றது, அப்படி யூஸ் பண்ணினா அவங்க தனியா என்ன செஞ்சிருவாங்க, இதுக்குதான் சொல்லுவாங்க, இத அதாவது இத இஜ்தமா தஃபர்ரகா வ இத தஃபர்ரகா இஜ்தமாவாங்க. ரெண்டு ஒரு இடத்துல சேர்ந்தால் பிரிஞ்சிரும், கருத்து பிரிஞ்சிரும். ரெண்டே ஒரு இடத்துல அல்லாஹ் யூஸ் பண்ணான்னு சொன்னா, ஷிர்க் குஃப்ரன்றத ஒரே இடத்துல யூஸ் பண்ணான்டா கருத்து என்ன செஞ்சிரும் பிரிஞ்சு போயிரும். சேர்ற இடத்துல பிரியும், பிரிச்சு யூஸ் பண்ணான்டா கருத்து என்ன செஞ்சிரும் ஒரே சொல்லல சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதை எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ளணும். ஈமானாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம். உதாரணமா ஈமான் தரமானதா இஸ்லாம் தரமான, முஃமினா முஸ்லிமான் கேட்டா எது தரம், முஃமின். அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஃமின்களே முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம், தரம் தாழ்ந்து மரணிக்க வேண்டாம்னு சொல்றான் அல்லாஹ். முஃமின் தானே உயரம். அல்லாஹ் என்ன சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஃமினூன் அல்ல வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களே முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். இப்ப இப்படி விளக்கம் சொல்றது இந்த எடுத்தோம்டா, ஒரே இடத்துல யூஸ் பண்ணினா அந்ததுக்குரிய கருத்து தனித்தனியாக என்ன செய்யும் வரும். முஸ்லிம் என்று சொல்வது ஈமானையும் குறிக்கும், இஸ்லாத்தையும் என்ன செய்யும் குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை தனிச்சு யூஸ் பண்றான், இஸ்லாத்தை தனித்து யூஸ் பண்றான். காரணம், ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் என்ன செய்யக்கூடாது, மரணிக்க கூடாது என்பதற்காக அந்த இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்க இந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கொள்ளணும். குஃபர் ஷிர்க் இது ரெண்டை அல்லாஹ் ஒரு இடத்துல யூஸ் பண்றான்னு சொன்னா ஷிர்க்குக்குரிய அர்த்தம் தனியா வரும், குஃபருக்குரிய அர்த்தம் என்ன செய்யும் தனியாக வரும். ஒரு இடம் இல்லாம காஃபிர் என்று அல்லாஹ் யூஸ் பண்ணிட்டான்டா, அதுல இணை வைக்கிறவன் வருவான், இணை வைக்காத இறைவனை மறுக்கக்கூடியவன் என்ன செய்வான் வருவான் என்பதை புரிந்து கொள்ளணும். எனவே முஷ்ரிக் என்று சொல்றது ரெண்டு பேரையும் குறிக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு பெரிய நீண்ட விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் ஒன்னரை மணி நேரம் இரண்டு மணி நேரம் முஷ்ரிக்கு குஃபா காஃபிருக்கு விளக்கம் சொல்றவங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தில் என்ன செய்யலை, இந்த அகீதாவில் இது எப்படி உபயோகிக்கப்படுகிறது, குர்ஆன்ல எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது, ஹதீஸ்ல எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது, இதை பத்தி என்ன செய்யல, அங்க வந்து விலங்கல எடுத்து பார்க்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், காலத்தில் ஆராபு ஆமன்னா, கிராமப்புற வாசிகள் வந்து சொல்றாங்க நாங்க ஈமான் கொண்டோம். அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, லம் துமினு, நீங்க வந்து ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இன்னும் ஈமான் உங்க உள்ளத்துல வந்து என்ன செய்யல, நுழையவில்லை. அப்ப உயர்ந்த தரமா அல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்யறான், சேர்த்து யூஸ் பண்ணக்குள்ள யூஸ் பண்ணுகிறான். எனவே எல்லா விஷயத்திலையும் குர்ஆன்ல வரக்கூடிய ஈமான் குஃபர், அதாவது ஈமான் இஸ்லாம், அதே போல குஃபரு ஷிர்கு, இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டால் அதுக்குரிய தனி கருத்து என்ன செஞ்சிடும், வந்துடும். பிரிச்சு உபயோகப்படுத்தப்பட்டால் அந்த ஒரு சொல்லிலே ரெண்டு கருத்து என்ன செஞ்சிடும், வந்துவிடும். இதுதான் குர்ஆனுடைய நடைமுறை என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த மாதிரி குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், உதாரணமா இன்னல்லதீன கஃபரு மின் அஹலில் கிதாப், வேதக்காரர்கள் யார் நிராகரித்தார்களோ, அதாவது இன்னல்ல, அதாவது ஈமான் கொண்டவர்கள், இந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சாபி ஆக்கள், மஜூசி, இப்படி அல்லாஹ்வுத்தால என்ன செய்யறான், மூன்று பட்டியலை யூஸ் பண்ணி இவர்களில் காஃபிரானவர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுத்தால யூஸ் பண்றான். அப்ப அவங்க எல்லாம் காஃபிர்கள் இல்லையா, இவர்களில் காஃபிரானவர்கள் அல்லாஹ் ஏன் உபயோகிக்கிறான். இந்த நடைமுறை எல்லாம் நம்ம ஒரு அடிப்படை எங்களுக்கு உருவாக்கி தருகிறது, எந்த இடத்திலேயாக இருந்தாலும் சரி, முஷ்ரிக் என்றால் இஸ்லாத்துக்கு வெளியுள்ள அத்தனை பேரை என்ன செய்யும் அது குறிக்கும், காஃபிர் என்றால் இஸ்லாத்துக்கு வெளியுள்ள அத்தனை பேரை அது என்ன செய்யும் குறிக்கும். குர்ஆன் ஒரு இடத்துல இரண்டையும் உபயோகித்தால் தனித்தனி கருத்து வரும், ஒரு இடத்துல ஒன்றைத்தான் உபயோகிச்சா இரண்டு கருத்து அதுல என்ன செய்யும் வரும். இந்த அடிப்படை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுல நம்ம அது எப்படி இன்னும் சொல்ல போனால் லொஜிக்கலாக நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னாலேயே, இறைவன் இல்லை என்று சொல்றவன் சிறுக்கு வைக்கிறான், இயற்கையை இறைவனுக்கு இணையாக என்ன செய்யறான் ஆக்குறான், அவனது பார்வையை வச்சல நம்ம சிறுக்கு குஃபர் சொல்றது, எங்களது பார்வையை வச்சு, அவன் வந்து இறைவனை இல்லைன்னு சொல்றானா இருக்கேன்னு சொல்றானா என்பதை வச்சல நம்ம தீர்ப்பு சொல்றது அவனுக்கு. இங்கிருந்து நம்ம பேசணும், எங்கிருந்து, இந்த இடத்துல இருந்து நம்ம பேசணும். பேசினோம் என்று சொன்னா புரிஞ்சுக்கொள்ளணும், அவன் என்னதா இருந்தாலும் ஒன்று இதை உருவாக்கியதுன்னு சொல்றான், கடவுளை மறந்துட்டாலும் ஒன்று இதை உருவாக்கியதுன்னு சொல்றான். என்னது, நேச்சர், இயற்கை இதை உருவாக்கியது, அல்லது கிரேவிட்டி இதனை உருவாக்கியது, ஏதோ ஒன்று என்ன செய்யறான் அதை சொல்றதை நம்ம பார்க்கறோம். அப்பண்ட இறைவனுக்கு இணையாக என்ன செய்யறான், இன்னொன்றை ஆக்குகிறான். எனவே இந்த உலகத்தில் எந்த வகையில நம்ம யோசிச்சாலும் சரி, நாஸ்திகம் என்பது இணை வைத்தல் தான் என்பதையும் என்ன செய்யணும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம அடிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயம். இப்ப நாஸ்திகம் இணை வைப்பு இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க, இது ஒரு தவறான அணுகுமுறை. எது, நாஸ்திகத்தில் இருந்து ஒத்தன் விடுதலை பெற்று வந்துட்டான்னா ஓரளவு தப்பிட்டானா, இன்னும் சொல்லுவாங்க எப்படி என்று சொன்னா, நாஸ்திகத்தில் உள்ளவன டிரெக்ட்லி எடுக்கிறது லேசு, எங்க இஸ்லாத்துக்கு எடுக்கிறது லேசு, இது வந்து எந்த கணிப்பு, புள்ளி விவரம் பார்த்தமா இல்ல, புள்ளி விவரம் பார்த்தமா இல்ல, அல்லது குர்ஆன் சொன்னா அப்படி சொல்லுதா இல்ல, அல்லது லாஜிக்கலி திங்க் பண்றீங்கன்னா மத்த சைடாலே வாதிக்கலாம், கடவுள் இல்லை என்று சொல்றவனை விட கடவுள் இருக்கிறேன் சொன்னவன காப்பாத்துறது லேசு, இப்படி யோசிக்கலாமா இல்லையா. எனவே அளவுகோள்கள் அதெல்லாம் நம்மளுடைய யூகத்துல சொல்வதை நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இயன்ற அளவுக்கு இல்மோட என்ன செய்யணும், நம்ம போக பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு பேருக்கும் வித்தியாசப்படுத்தல, எல்லாரும் வேணும்டா, முனாஃபிக்கீன்களை மட்டும்தான் குர்ஆன் காஃபிர்களோட ஒப்புறது நேரத்தில் முனாஃபிக்கீன்கள் ஆக மோசமானவர்கள் எல்லாம் என்ன செய்யறான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், என்ன இன்னல் முனாஃபிக்கீன ஃபித்தர்கில் அஸ்வலி மினன்னா, நரகத்தில் அடித்தட்டிலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா கொள்கையற்றவர்களாக அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க, நிறம் மாறினவங்களா என்ன செஞ்சாங்க, அவர்கள் இருந்தார்கள். மற்றபடி குர்ஆன் என்ன செய்யவில்லை, எந்த இடத்திலையும் வந்து அவர்களை பற்றி தரம் வித்தியாசப்படுத்தி பேசவில்லை. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அன்புள்ள சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படையோடு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இணை வைப்பாளர்களிடத்தில் எப்படி கேள்வி கேட்கிறான் என்று குர்ஆன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது போல சிந்தனையோடு பேசுகின்ற விதத்திலேயே ஒரு சிந்தனையாளன் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பானோ அதைவிட சிறந்த முறையில் கேட்கக்கூடிய ஒரு இடம்தான் சிந்தனையை படைத்த இறைவனுடைய கேள்விகள், சிந்தனையை படைத்த இறைவனுடைய கேள்விகள். அன்புள்ள சகோதரர்களே, இணை வைப்பாளர்கள்ட்ட இருந்த இன்னொரு பெரிய ஒரு குஃபர் என்ன தெரியுமா, இணை வைக்கக்கூடியவர்கள் இரண்டு வகையா பிரிக்கணும், ஒன்று இறைவனோட இணை வைக்கிறது, மறுமையை நம்பிக்கொண்டு மறுமையை நம்பாமல், இந்த ரெண்டும் இருக்குது. இணை வைப்பாளர்களிடத்தில் அவர்களுக்கு தெரியாமலே மறுமையை மறுக்கிற குணம் என்ன செஞ்சிடும், வந்துடும். மறுமையை பற்றிய மறுக்கக்கூடிய கொள்கை தெரியாமலே என்ன செஞ்சிடும், வந்துவிடும். அதற்கான காரணம் அவங்கள்ட்ட தெளிவான மறுமை சம்பந்தமான கன்செப்ட் என்னது இல்லாமல் இருப்பது, அவர்கள்ட்ட மறுமை மறுக்கக்கூடிய தன்மை வருவதற்கான காரணங்கள்ல உண்டு. எனவே அதாவது மறுமையை மறுக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் இணை வைக்கிறாங்க, ஆனா மறுமை என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இணை வைக்கிறார்கள், மறுமையை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனா அவர்களுடைய மறுமையை பொறுத்த வரைக்கும், அவர்களுடைய மறுமை நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எந்த உதவியும் செய்யாத ஒரு மறுமை நம்பிக்கை. இஸ்லாத்துடைய மறுமை நம்பிக்கை இருக்குது, அது இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்களுக்கு உதவி செய்யும், நிறைய மாற்றங்களுக்கு உதவி செய்யும். ஆனா மறுபிறப்பு என்ற மறுமை நம்பிக்கை இருக்குது, உதவி செய்யாதே. நீ அடுத்த பிறப்புல நாயா பிறந்தாலும் அது தண்டனை அல்ல, நீ போன பிறப்பில் என்ன செய்தாது நாய்க்கு தெரிஞ்சாதான் தண்டனை. அது எப்ப தண்டனை தெரியுமா, நேற்றைய பிறப்பில் நான் என்ன செய்தேன் என்ற உணர்வு இன்றைய பிறப்பில் எனக்கு தெரிஞ்சாதான் அது தண்டனை. ஒரு பிறப்புல ஒருத்த நாயா பிறந்துட்டான்னு வைங்களே, அந்த நாய்க்கு நாயுடு அறிவு தான் இருக்குதுன்னு வைங்களே, அது தண்டனையே இல்லை. அது என்னது, ஏன் நான் தண்டிக்கப்படுறேன் தெரிஞ்சா தான் தண்டனை, ஏன் நான் தண்டிக்கப்படுகிறேன் என்ற உணர்வு வந்தால் தான் ஒருவனுக்கு தண்டனை. அதனாலதான் அல்லாஹ் மறுமையில சொல்லக்கூட என்ன சொல்லுவான், ஃபஅத்ரஃபு பிதம்பிஹிம், தங்களது பாவங்களை ஏற்றுக்கொள்வார்கள். யௌம யதக்கருல் இன்சானு மா ஸஅ, அவனுக்கு செஞ்சதெல்லாம் அவனுக்கு என்ன செய்யும், மறுமையில ஞாபகம் வரும். அன்னா லஹு திக்ரா, என்ன பிரயோஜனம் அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்ப இந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஞாபகம் வரும், உணர்வு வரும், தெரிய வரும், என்ன செஞ்ச ஹாதா என்னது மா கசபுத்தும், இதான் நீங்க செஞ்சவைகள், இதான் நீங்க முற்படுத்தியவைகள். இந்த ஞாபகத்தோடு தண்டனை கிடைத்தால் தான் உலகத்திலேயே தண்டனை. சாதாரண பிள்ளைக்கு கூட நீங்க அடிக்கிற நேரத்தில் ஏன் அடிக்கிறேன்னு தெரியாம அடிச்சு பாருங்க, ஒரு போன வருஷத்துக்கு செஞ்சதை இந்த வருஷத்துக்கு அடிச்சு பாருங்க, அவனுக்கு தண்டனை மாதிரியே விளங்குது. ஏன் அடிக்கிறான்னு தெரிஞ்சாதான் என்னது உலகத்திலேயே அது தண்டனை. அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நம்பிக்கை என்பது வித்தியாசமானது. மறுபிறப்பு என்று சொல்லிட்டா போதாது, மறுபிறப்பு என்று சொல்லிட்டா போதாது, அது இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நம்பிக்கை. இந்த உலகத்துக்கு உதவணும், இந்த உலகத்திற்கு அது உதவ வேண்டும். எப்படி, உதாரணமா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமையினால ஈமான் கொள்றாரோ, ஃபல்யுக்ரிம் லைஃபா, அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும், அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் மறுமையினாலையும் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறாரோ அவர் வந்து தனது அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்ய வேண்டாம், யார் மறுமையினாலையும் அல்லாஹ்வை நம்புகிறாரோ அவர் நல்லதையே பேசட்டும், வாய் இல்லை என்றால் வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும். அப்ப மறுமை நம்பிக்கை எங்க எஃபெக்ட் ஆகுது, உலகத்திற்கு அது தேவை. எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நம்பிக்கை என்பது மற்றைய மறுமை நம்பிக்கையை விட வித்தியாசமானது. ஆனால் இணை வைப்பாளர்கள் இந்த ரெண்டு பட்டியலை புரிஞ்சுக்கொள்ளணும், ஒன்று மறுமையை நம்பிக்கொண்டு இணை வைக்கக்கூடியவர்கள், இன்னும் சிலர் மறுமையை நிராகரித்து இணை வைக்கக்கூடியவர்கள். இந்த இரண்டு பேரையும் குர்ஆன் என்ன செய்கிறது, கையாளுகிறது என்பதை பார்க்கலாம். மக்கத்திலே இருந்த இறை நிராகரிப்பாளர்கள் எந்த நம்பிக்கையில் உள்ளவங்க, மறுமையை நம்பாத இணை வைப்பாளர்கள். எப்படி, மக்கத்தில் இருந்தவர்கள் அதிகமானவர்கள், யூத கிறிஸ்தவர்களை தவிர, அதில் இருந்த ஒரு சில கிறிஸ்தவர்கள் யூதர்களை தவிர மற்ற எல்லோரும் யாரு, மறுமையை நம்பாத இணை வைப்பாளர்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலா அங்க சந்திச்சு அவங்க தான், அதனாலதான் அவங்க கேட்ட கேள்வி எல்லாம் என்ன, நாங்க மறுமையினால எழுப்பப்படுவோமா, நாங்க அல்லாஹு தாலாவே மறுமையினால எழுப்புவானா என்ற கேள்வியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. இந்த இப்ப நம்ம சந்திக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அப்படி இல்லை, ஏதோ ஒரு வகையில் மறுமையினாலே நம்பக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, மறுமையின்றதை நம்பக்கூடிய இணை வைப்பாளர்களும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். எனவே இரண்டையும் குர்ஆன் எப்படி கையாளுகிறது அப்படி என்பதை நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. முதலாவது அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எப்பொழுது, அதாவது ஒருவன் இணை வைக்கலாம், இணை வைக்கிறது நியாயம் என்பதை, இணை வைப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா, அந்த நியாயத்தை அடிக்கடி இறைவன் கேள்வி கேட்பான். நியாயம் இணை வைக்கிறேன்னு சொன்னா, உத்தனை நீங்க வணங்குறீங்கன்னு சொன்னா, இறைவன் தரத்துல வச்சு வணங்குறீங்கன்னு சொன்னா, இறைவனை ஏத்துக்கிறீங்க, படைச்சவனை ஏத்துக்கொள்றீங்க, படைத்தவன் ஒருவன் இருக்கிறான்னு ஏத்துக்கொள்றீங்க, நாம் உருவாக்கப்பட்டவர்கள், நாம உருவாகியவர்கள் ஏத்துக்கொள்றோம். இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்ட்ட இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த நியாயத்தை நீங்க மற்றவர்கள்ட்ட கண்டீர்களா, மற்றவர்களிடத்தில் கண்டீர்களா என்றதை தான் குர்ஆன் எல்லா இடத்திலையும் திருப்பி திருப்பி என்ன செய்யும், கேட்கும். பாருங்க முதலாவது கேள்வி, சூரா ஃபாத்திர்ல 40வது வசனம், குல் அரஐதும், நான் எல்லா கேள்வியும் எடுக்கல, ஏன்னா குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியே அதுதான் அக்கீதா தான். இதுல அத முக்கியமான சில கேள்விகள், அதாவது இந்த இடத்துல முன்வைக்கப்பட வேண்டிய கேள்விகளை நான் எடுத்தேன். முதலாவது, குல் அரஐதும் ஷுரகாஅக்கும், உங்களது இணை வைப்பாளர்களை நீங்கள் பார்த்தீர்கள், நீங்கள் இணை வைக்கிறீர்களே, கூட்டாக கடவுளர்களாக சேர்த்திருக்கிறீர்களே, அவர்களை நீங்கள் அவதானித்தீர்களா, அல்லதீன தத்உன மின் தூனில்லா, அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த இணையாளர்களை நீங்கள் பார்த்தீர்களா, அரூனி மாதா ஹலகு மினல் அர்த், காட்டுங்கள் இந்த உலகத்தில் அவர்கள் எதையெல்லாம் படைத்திருக்கிறார்கள் என்று காட்டுங்கள். இங்கே கூட்டு சேர்த்துக்கிறீங்களே என்னோட, நானும் படைச்சிக்கிறேன்னு சொல்றேன். அருணி மாதா ஹலகு மினல் அருண், இந்த உலகத்திலே அவர்கள் படைத்த லிஸ்டை காட்டுங்க. இந்த குர்ஆனுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், நீ வணங்குறதாக இருந்தால் படைச்சவனாக இருக்கணும். நான் படைத்திருக்கிறேன், அதுக்கு என்ன சாட்சி? இறைவன் வந்து படைத்திருக்கிறான் படைத்திருக்கிறேன் சொல்றான். அவர்கள் படைத்ததை காட்டு என்ற நேரத்தில் இறைவன் அர்த்தம் என்ன? நான் தான் படைச்சேன் நான் சொல்றேன். இப்ப இறைவன் படைச்சது நீங்க எப்படி வணங்கிக்கணும்? அதை முதலா வழங்கணுமே. இறைவன் படைத்ததை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னா, இந்த முகமது வந்து இந்த குர்ஆனை தந்து, இது படைத்த இறைவனிடம் இருக்கு வந்த வேதம், நான் வந்து உங்களுக்கு சிலையை காட்டல, என்னைய காட்டல, என்னைய போல ஒரு மனிதனை காட்டல, உலகத்தில் ஒரு அற்புதமான ஒன்றை காட்டல, இந்த உலகத்துக்கு படைக்கப்படாத ஒரு இடத்திலிருந்து ஒருத்த வேதத்தை இறக்கிக்கிறான்னு சொல்றேன். அவன் தான் படைச்சானு சொல்லி உரிமை கொண்டாடுறான்னு சொல்றேன். நீ உரிமை கொண்டாடுற ஒருத்தனை காட்டு, அதான் குர்ஆன் சொன்னது. இதை இது படைக்கல அல்லது இவனோட சேர்த்து இந்த ரெண்டு பேர் படைச்சிக்கிறான்னு சொன்னா அதை காட்டு. அருணி மாதா ஹலகு மினல் அருண், நான் கொண்டு வந்திருப்பது படைத்தவன் இருந்துள்ள வேதம். இல்லை என்று சொன்னா படைத்தவன் வேறு என்ன, நீ காட்டு. அவன் வேதத்தை காட்டு, அவன் சொன்னதை காட்டு, அவன் உரிமையை காட்டு, எங்கேன்னு லிஸ்டை காட்டு. பாருங்க, அல்லாஹு தாலா மனிதர்களை அணுகுவது அதிகாரத்தில் இல்லை. எப்படி அணுகிக்கிறான்? அறிவுல என்ன செய்திருக்கிறான்? அணுகியிருக்கிறான். மாதா ஹலகு மின, இதனாலதான் மறுமையுடைய ஹுஜ்ஜத்திற்கு இறைவன், இறைவன் நரகத்தில் தண்டனையாக போடுவதற்கு இறைவனுடைய முழு நியாயம் எதிரியுமா? இறைவன் தனது அதிகாரத்தால் எதனையும் என்ன செய்யல, இங்க ஆரம்பமாக அணுகல. முதல் அணுகுதல் என்ன? அறிவு. இப்ப அல்லாஹ் கேட்கிறான்னா, அருணி மாதா ஹலகு மினல் அர்த், காட்டுங்கள். அல்லது அப்படி காட்ட இயலாதா? அம்லஹும் ஷிர்குன் ஃபிஸ் ஸமாவாத், அல்லது வானத்தில் அவர்களுக்கு இணை உண்டா? வானத்தில் அவர்களுக்கு இணை உண்டா? இணை விட்டுருங்க, அவங்க இந்த உலகத்துல படைச்சதுல அவங்க தான், வானத்தில் அவர்களுக்கு இணை உண்டு, அப்படிப்பட்டவன் இந்த வேதத்தை இறக்கிக்கிறானா? அதையாவது சொல்லுங்க. எனக்கு இந்த உலகத்தில் இணை உண்டுன்றது பிழையண்டா? நான் பிழையண்டு சொல்றேன். இல்லையண்டா, அவர்களுக்கு வானத்தில் ஒரு இணை உண்டா? அதையாவது காட்டணும். இல்லை, அவன் தான் இந்த வேதத்தை இறக்கிக்கிறான்னு சொல்லி அப்படியாவது காட்டுங்க. அம் ஆத்தைனாகும் கிதாபன், இது எதுவும் இல்லையா? அம் ஆத்தைனாகும் கிதாபன் அலா பையினத்தின் மின்ஹும், தெளிவான ஆதாரம் உள்ள ஒரு வேதத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்திருந்து அதிலிருந்து அவர்கள் பேசுகிறார்களா? மூன்று கேள்வி, நன்றா பாருங்க. முதலாவது அருணி மாதா ஹலகு மினல் அர்த், இந்த மூணை விட்டு வெளியே போகல. நான் ஏற்கனவே ஒரு மூணு சொன்னேன், அது எனது மூணு, இறைவன் இருக்கா இல்லையான்ற விஷயத்தில். இந்த மூன்றை பாருங்க, இறைவன் ஹசூர் பண்றான். ஒன்றில் படைச்சதை காட்டி, இவங்க தான் படைச்சாங்க, இந்த படைச்சதுனாலதான் நான் என்ன செய்யறோம், வணங்குறோம் என்று சொல்லுங்க. அல்லது அவர்கள் படைக்காது விட்டாலும் அவர்களுக்கு கூட்டாக வானத்தில் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இதை இறக்கினா, அப்படி என்றாவது சொல்லுங்க. இரண்டு. அல்லது மூன்றாவது என்ன தெரியுமா? உங்களிடத்தில் ஒரு வேதம் உண்டு, அந்த வேதம் இறைவனிடம் வந்த வேதம், அந்த இறைவன் பல கடவுள்கள் இருப்பதாக சொல்லி இருக்கிறான் என்று சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ், வேதங்களை எல்லாம் எவ்வளவு மாத்திக்கிறாங்க, தெரிச்சிக்கிறாங்க. எதை மாத்த முடியலன்னு பாத்தீங்களா? இந்த இணைவைப்பு செக்ஷன்ல மாற்றம் ஏற்படுத்த முடியல பாத்தீர்களா? எந்த வேதத்தை எடுத்தாலும் எல்லாம் மாறி இருக்குது, ஆனா ஏகத்துவ செக்ஷன்ல என்ன செய்யுது, சரியாக இருக்குது. நீங்க பார்க்கலாம், அது எந்த வேதத்தை எடுத்தாலும், வேதம் என்று உலகத்துல நம்பப்படக்கூடிய எதை எடுத்தாலும், முஸ்லிம்களுக்கு எது சார்பாக நிக்குது? அந்த இறைவனை வணங்குதல் என்கின்ற பகுதியில் அதில் ஒரு வசனத்தை என்ன செய்யலாம இருக்குது, இறைவன் அல்லாதவர்களை சேர்த்து வணங்குதல்ல காட்ட முடியாம இருக்கு. அதானே கிறிஸ்தவ உலகத்துக்கு பெரிய சவாலா இருக்குது. எந்த வேதனை அழைக்கிறாங்க தெரியுமா? மாத்தினதோட மாத்தினாங்க, இதையும் மாத்திக்க கூடாதா? இதை மட்டும் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லா கேள்வி எடுத்தாலும் மற்றதெல்லாம் ஆபாசம் என்ற அளவுக்கு மாத்திக்கிறாங்க, உச்சகட்ட லெவலுக்கு மாத்திக்கிறாங்க. எதுல கையடிக்கலாம் போச்சு? ஏகத்துவம் என்ற பகுதியில் கையடிக்கலாம். இப்ப அல்லாஹ் கேட்கலாம், உங்கள்கிட்ட ஒரு வேதம் உண்டா? அது இறைவனிடம் இருந்து வந்த வேதம், அவனுக்கு பல இறைவன் கடவுளர்கள் கூட்டாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வேதம் உண்டா? அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹு தஆலா கேட்க சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மூன்றும் இல்லை என்றா என்ன செய்யறாங்க? இந்த மூன்றும் இல்லை என்று அவர்கள் என்ன செய்யறார்கள்? இணை வைக்கிறார்கள். அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், ஆதாரமற்ற செய்தியை சொல்லுகிறார்கள். இது முதலாவதாக அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், பல் இது எதுவுமே கிடையாது, இது எதுவுமே கிடையாது. இந்த அநியாயக்காரர்கள் ஒருவருக்கொருவர் ஏமாற்றத்தையே வாக்காக சொல்லிக் கொள்கிறார்கள். ஒருவருக்கொருவர் ஏமாற்றத்தையே, அறிவற்ற தன்மையையே, பொய்யையே ஒருவருக்கொருவர் வாக்காக சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப பாருங்கள், அல்லாஹு தஆலா கேட்பதை எதற்காக வேண்டி அவர்கள் சிந்திக்கணும் என்பதற்காக, அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக.
சொல்லிட்டு அல்லாஹ் முடிவு என்ன சொல்றானே இல்லை, ஒருவருக்கொருவர் பொய்யாகவும் ஏமாற்றமாகவும் தான் என்ன செய்யறாங்க, பேசிக் கொள்கிறார்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக இதே மாதிரி ஒரு கேள்வி சூரா அஹ்காஃப், சூரா அஹ்காஃபில் நான்காவது வசனம், சூரா அஹ்காஃபில் நான்காவது வசனம் இதே மாதிரி கேள்வி. ஆனாலும் அது திருப்பி நான் சொல்றேன், ஏன்னா அல்லாஹு தஆலா அதை ஹஸ்ர் பண்ணி சொல்வதனால நான் சொல்றேன். குல் அரஐதும் மா தத்உன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் இணை வைத்து அழைக்கிறீர்களே, அவைகளை நீங்கள் கொஞ்சம் அவதானிச்சீங்களா? அருணி மாதா ஹலகும் மினல் அர்த், இந்த பூமியிலே அவர்கள் எதை படைத்தார்கள் என்று எனக்கு காட்டுங்கள். அல்லாஹ் தான் இதெல்லாத்தையும் படைச்சான், ஆனா இந்த கோள்கள் செக்ஷன் எல்லாம் இவர் தான் படைச்சாரு அப்படின்னு காட்டுங்க. அல்லாஹ் தான் இதெல்லாம் படைச்சான், இந்த பறவைகள் ஈக்கள் இவைகள்லாம் அவங்க தான் படைச்சாங்க அப்படி சொல்லுங்க. ஒரு நியாயமா தானே அவங்கள வணங்குறது, அப்படி சொல்லுங்க. இல்ல அல்லாஹ் தான் எல்லாம் படைச்சா, மனிதர்களை வந்து இவங்க தான் படைச்சா அப்படி காட்டுங்க. எதுவுமே இல்லை உண்டை காட்டுங்கன்றான்ல சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான் என்னன்னு சொன்னால், ஒரு ஈய கூட படைக்கவும் மாட்டான், படைச்சாங்க விடுங்க, ஒரு ஈயையும் என்ன செய்ய மாட்டாங்க அவர்களால் படைக்கவே முடியாது. அதுக்காக வேண்டி ஒன்று கூடினாலும், உலகத்தில் உள்ள அத்தனை கோடி தெய்வங்களும் ஒன்று கூடினாலும் ஒரு ஈயை கூட என்ன செய்ய மாட்டாங்க, படைத்துக் கொள்ள மாட்டார்கள். படைச்சதை காட்டுங்க என்றால் படைக்கவும் மாட்டார்கள் என்று சொல்றான். அதை சொல்லிட்டு அம்லஹும் ஷிர்குன் ஃபிஸ் ஸமாவாத், அல்லது வானத்தில் இவர்களுக்கு ஒரு இணை உண்டா, அல்லது வானத்தில் இவர்களுக்கு ஒரு இணை உண்டா, அவன் தான் இதை இறக்குறானா, அதை சொல்லட்டும். அல்லது தூணி பி கிதாபின் மின் கபலி ஹாதா அவ் அசாரத்தின் மின் அயில், அல்லது இதுல நாலாவது ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், மூணாவது வகை தான் நாலாவது ஒன்று. இதுக்கு முன்னால வந்த ஒரு வேதத்தையாவது கொண்டு வாருங்கள், இதுக்கு முன்னால வந்த ஒரு வேதத்தையாவது கொண்டு வாருங்கள், அது இறைவனிடமிருந்து இறங்கிய வேதம், இறைவனோடு சேர்த்து பல கடவுளர்களை வணங்க சொல்லக்கூடிய ஒரு வேதம் கொண்டு வாங்க, அதுவும் கொண்டு வர முடியும். அவ் அசாரத்து மின் அயில்ம், அல்லது ஏதாவது அறிவு தடயங்கள் எதுவும் இல்லையான்னு கேட்கணும்ல காட்டுறதுக்கு. அறிவு தடயம் அசாரா மின் அயில்ம என்ன, ஒரு அசர் ஒரு சுவடாவது உங்களுக்கு இல்மில் இல்லையா இதை காட்டுவதற்கு, இந்த நாளுமே இல்லை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன் குந்தும் சாதிகீன், இவைகளெல்லாம் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் செய்து காட்டுங்கள், சொல்லி காட்டுங்கள், கொண்டு வாருங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, எப்பையும் குர்ஆனுடைய அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா எதுல நம்மளுக்கு வெற்றி இருக்குதோ, எந்த வாதத்தை வச்சா வெற்றி பெறுவோமோ அதை மட்டும் கேட்கறதில்ல, அது வந்து பலகீனமானவர்களுடைய அணுகுமுறை. எப்பையும் ஒரு நாலு ரூட்ரிக்கு ஒருத்தனை தோல்க்கி அடிக்கிறவங்களே, இதில் ரெண்டில் போனமெண்டா நம்மளுக்கு சார்பு, இன்னும் ரெண்டில் போனமெண்டா அவனுக்கு சார்புண்டா, புத்திசாலி என்ன செய்யணும், எது உண்மையோ அதை பார்த்து ஏற்றுக்கிட்டு போகணும். ஆனால் இந்த வெக்தனுன்னு நினைக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா, நம்ம இந்த ரெண்டு ரூட்டையும் பிடிச்சிருவோம் அதால் போவோம், அதில் போனால் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பிடிக்கிறது தான் பலகீனமானவர்களுடைய வழிமுறை. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னரை சந்திக்கும் போது மன்னர் என்ன சொன்னான், அவர் என்ன சொல்கிறாரு, எனது இறைவன் தான் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான் அப்படின்றான். அவன் வந்து அதில் வம்பு பிடிச்சான், முரண்டு பிடித்து என்ன சொன்னா, ஆனா ஒஹியு இமீத், நானும் தான்டா நானும் தான் சொன்னான். இப்ப இந்த இடத்துல அவன் அந்த ரூட்ல என்ன செய்யறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா அவன் வாயாலே ஒரு பலகீனத்தை செய்ய வச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்விதான் கேட்டார், செஞ்சு காட்டுன்னு சொல்லலை, செஞ்சு காட்டுன்னு சொல்லலை. அவன் என்ன செஞ்சான், வரலாற்று நம்ம பார்க்கிறோம், ஒருவன் அழைத்து நான் அவனை விடுதலை செய்யறேன், இன்னொருவன் அழைத்து என்ன செய்யறான், கொண்டுடுறான். அப்ப இதை செஞ்சு காட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து என்ன சொல்றான்டா, பாரு நானும் உயிர்ப்பித்திருக்கிறேன் நானும் மரணிக்க செய்திருக்கிறேன். இது பொதுவாக பார்க்கிற எல்லாருக்குமே இது போலியான வாதம், வரட்டு வாதம் தெரியும். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, இதுல அவனுக்கு சான்ஸ் இருக்குது, போலியாவது அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை காட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, விட்டுட்டாரு. டக்குன்னு அடுத்ததுக்கு போனா இரண்டாவது நல்ல அதாவது சரியான கொள்கையில் உள்ளவன் நீங்க பத்து வாதத்தை வச்சாலும் என்ன செய்வான், சரியான பதில் சொல்லிக்கொண்டே வருவான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுல வாதிச்சுட்டீங்கல்ல, நம்ம என்ன செய்வோம், முதலாவது அதை முடிப்போம், அதை தான் நிற்போம், எதுல முடிவோம், இதுல நின்றுக்கிட்டு அதுக்கு ஒரு பத்து மணி தேலம் போயிரு, அதை முடிப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை செய்யல, அதை அது விட்டாரு, இரண்டாவது போயிட்டாரு. அப்படியா, எனது இறைவன் கிழக்கிலிருந்து என்ன செய்கிறான், சூரியனை கொண்டு வருகிறான், நீ முடிஞ்சா மேற்கிலிருந்து கொண்டு வந்து காட்டு, ஏன்னா உனது நீ தானே கொண்டு வராய், கொண்டு வந்து காட்டுன்னு சொன்னான். இதுக்கு உதாரணம் காட்டலாம், அதுக்கு என்ன காட்டலாம், அவனால் அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை, ஃபபுஹிதல்லதி கஃபர், நிராகரித்தவன் திடுக்கிட்டான் அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இது ரெண்டாவது ரூட்ல அவன் என்ன செஞ்சான், தோல்வி அடைஞ்சான். ஆனா குர்ஆனுடைய வாதம் என்ன தெரியுமா, இந்த ரெண்டு ரூட் அல்ல, உனக்கு நீ எத்தனை வகையில சிந்திக்கணுமோ அந்த அத்தனையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும், பத்து ரூட்ல சொல்லி இதுல ஏதாவது ஒன்று இருந்தா கூட நான் ஏத்துக்கல்றேன். அதனாலதான் குர்ஆன் இந்த குர்ஆனை போல ஒன்று கொண்டு வான்னு சொல்லாம கடைசிக்கு என்ன சொல்லுது, ஒரு வசனத்தை கொண்டு வான்னு சொல்லுது. டோட்டல் குர்ஆன் பிள்ளைய ஏத்துக்கல்றோம், எப்படி சொல்லுது, ஹஸ்ர் பண்ணி முழு குர்ஆனை கொண்டு வந்தா தான் குர்ஆன் பாத்தீங்களா, இல்ல ஒரு வசனத்தை கொண்டு வந்தாலும் குர்ஆன் பார்த்துட்டு தானே அதை கொண்டு வா. அதாவது அட்லீஸ்ட் அட் லாஸ்ட் இரண்டு வாரத்தையும் குர்ஆன் என்ன செய்யும், வைக்கும், முழுமையாக எல்லாத்தையும் உள்ளடக்கி வைப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் அறிவிட ஒரு பகுதியாக கொண்டு வா. என்ன சொன்னாங்க தெரியுமா பதில் எல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றாங்க, பொதுவாக இணை வைப்பாளர்கள் என்ன பதில் சொல்றாங்க, சாதாரண மக்களாக இருந்தா இது நமது ஊர்வலமே, நமது ஊர் மக்கள் செஞ்சு வந்தது, நம்ம சண்டை சச்சரவு இல்லாம என்ன செய்வோம், ஒத்துமையா இருந்து கொள்வோம், இதை சொல்லுவாங்க. படிச்சவங்களாக இருந்தா இணை வைக்கணும்ன்றது படிச்சவங்களாக இருந்தா இதுல போய் வாதம் செஞ்சிக்க கூடாது. பொதுவா கடவுள் என்றதே இல்ல, இது மக்களுக்காக இப்படி உருவாக்கப்பட்டது, அதனால இதுல போய் நம்ம வாதம் செஞ்சுட்டு இஸ்லாமும் பிள்ளை எல்லாமே பிள்ளைதான், இது ஊர் கலாச்சாரத்துக்கு நிர்வாகத்துக்கு அது ஒரு அட்வான்ஸான முறையில் என்ன செய்வாங்க பதில் சொல்வார்களே தவிர இப்படி சுத்தி வந்து என்ன செய்ய முடியாது. இறைவன் இருக்கிறான் விஷயத்தில் இந்த மாதிரி இணை வைப்பாளர்களுக்கு ஒரு நாள் இந்த நாலு கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. இன் குன்தும் சாதிகை நல்லா என்ன சொல்றான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த செக்ஷனுக்குள்ள போகவே மாட்டாங்க, சிந்திக்கவே மாட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இன்னொன்று சொல்றான், சரி படைக்கல உங்களுக்கு பிரச்சனைக்கு இது காரணமா, இது முதல சப்ஜெக்டா, இன்னொரு கேள்வியை பாருங்க உங்களோட பிரச்சனைக்கு இது காரணமா அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்பிருக்கு. சூரா ரஅத் 16வது வசனம், குல் மர்ரப்பு ஸமாவாதி வல் அர்த், நபியே கேளுங்கள் வானங்களுடைய பூமியுடைய இறைவன் யார் என்று கேளுங்கள், கேட்டால் அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லமா, குலில்லா நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் தான். ஆனா பொதுவாக உலகத்தில் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்றாங்க, என்ன வானங்கள் பூமியுடைய படைச்ச இறைவன் யார்னு கேட்டா கடைசியில பாத்தீங்கன்னா என்னது ஏக இறைவனை ஏத்துக்கொண்டுருவாங்க, சரியா ஒருவன் தான் என்ற சித்தாந்தத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க வந்துருவாங்க, அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள், படைத்த ஒருவன் தான் என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அப்படி என்றால் குல் அஃபத்தகல்தும் மின் தூனிஹி அவுலியா, எப்படி நீங்க அந்த இறைவனை விட்டு விட்டு அவனுக்கு நேசர்களாக மற்றவர்களை நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், லா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் நஃபன் வலா தர்ரா, தங்களுக்கே அவர்களால் நலவும் செய்ய முடியாது கெடுதியும் செய்ய முடியாது. யாருக்கு, நீங்க வணங்கக்கூடியவர்களுக்கு அவர்களால் அவர்களுக்கே என்ன செய்ய முடியாது, நன்மையும் செய்ய முடியாது தீங்கும் செய்ய முடியாது. குல் ஹல் யஸ்தவில் அஅமா வல் பஸீர், குருடனும் பார்வையாளனும் சமமாகுமா என்று கேளுங்கள், பார்க்கிறவனும் பார்க்காதவர்களும் சமமாவார்களா என்று கேளுங்கள், இல்லை என்று சொல்வார்கள். ஹல் தஸ்தவி துலுமாத்து வன்னூர், ஹல் தஸ்தவி துலுமாத்து வன்னூர், ஒளியும் இருளும் சமமாகுமா என்று கேளுங்கள், இல்லை என்று சொல்வார்கள். அப்படி சொல்லிட்டு இது விளங்குது தானே, இது ரெண்டும் இல்லை என்று, எப்படி படைத்தவனும் நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிற தெய்வங்களும் சமமாக முடியும், சமமாக முடியாது, முதல் அம்சம். இரண்டாவது அம் ஜஅலுல்லாஹி ஷுரகா, அல்லது இறைவனுக்கு இவர்கள் இணை வைப்பாளர்களை ஆக்கிவிட்டார்களா, எதனால் ஆக்கிவிட்டார்களா தெரியுமா, ஹலகூ கஹல்கிஹி ஃபதஷாபஹல் ஹல்கு அலைஹிம், இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிட்டு, அவங்களும் படைச்சிட்டான் இறைவனும் படைச்சிட்டான், எது இறைவன் படைச்சது எது இவங்க படைச்சது எங்களுக்கு விளங்கல, அதனால இறைவனை இவங்களே சேர்த்து வணங்குறோம் என்று சொல்றாங்களா. அல்ல இப்ப இதுல என்ன கேட்கலாம் தெரியுமா, ஹலகூ கஹல்கிஹி, இறைவன் வான பூமியில படைக்கிறான், அவங்களும் ஒரு சிலதை படைக்கிறாங்க, இதுல எது இறைவன் படைச்சது எது இவங்க படைச்சது தெரியாத ஒரு லெவல் அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு உருவாகிட்ட, தஷாபகல் ஹல்கு அழகும், யார் யார் படைச்சாங்கன்னு சொல்லி தெரியாம நிறைய பேர் படைச்சிக்கிறாங்க என்ற அந்த உணர்வுல எல்லாரையும் அவர்கள் வணங்க ஆரம்பிக்கிறார்களா அப்படி என்று கேளுங்கள். அல்லாஹு தஆலாவுடைய கேள்வியை பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, ஒரு இறைவனாக இருந்து கொண்டு மனிதர்களை படைத்து அவர்களுக்குரிய உணவு எல்லா விஷயங்களையும் வழங்கி வாழ்வாதாரங்களை எல்லாம் வழங்கி இல்மை திறப்பதற்காக அந்த உணர்வை திறப்பதற்காக எவ்வளவு கேள்விகள் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அதாவது குர்ஆன்ல சொல்லி காட்டுற அல்லாஹு தஆலா என்னன்றா, நாங்கள் இந்த குர்ஆன்ல எல்லா விதமான உதாரணங்களையும் உங்களுக்கு காட்டுகிறோம், ஏன் தெரியுமா, அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் இறைவனை விட பொறுமையாளர்கள் யாரும் கிடையாது, உங்களில் இறைவனை விட பொறுமையாளர்கள் யாரும் கிடையாது. இறைவனுக்கு மனைவி குழந்தை இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கும் உணவையும் பானத்தையும் குடிப்பதற்கு வழங்கி கொண்டிருக்கிறான். இறைவனை விட பொறுமைசாலி யாரும் கிடையாது. எவ்வளவுதான் நம்ம செலவழிப்போம், குளம் பிள்ளை வந்து நம்ம எவ்வளவு பிள்ளை விட்டால் நம்ம சொல்றதை கேட்காட்டியும் செலவழிப்போம், ஆனா நீ எனக்கு தந்தையே இல்லை அப்படின்னு ஒரு பிள்ளை நம்மளுக்கு சொன்ன அடுத்த நிமிஷம் நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும், தந்தை எந்த இடத்துல தந்தை என்று ஏற்றுக்கொண்டு மற்ற வேலை செய்யறது நமக்கு என்ன செய்வோம் பொறுத்துக்கொள்வோம், தந்தையே இல்லை அப்படி என்று சொல்லி என்னது நமது பிள்ளை விமர்சிச்சுட்டா அடுத்த கட்டம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறானா, எனக்கு மனைவி இருக்கிறேன் சொல்கிறாங்க, எனக்கு பிள்ளை இருக்கிறேன் சொல்கிறாங்க, அவர்களுக்கும் நான் என்ன செய்கிறேன், உணவு கொடுக்கிறேன் என்று. அது மட்டுமல்ல, அவர்களுடைய சிந்தனையை திறப்பதற்காகவே வழி திறந்து கொடுக்குறான். இவ்வளவு கேள்வி கேட்குறான். ஃபத்தஷாபகல் ஹல்கு அலைஹிம், படைக்க இயலாமல் தடுமாறு, நீங்கள் வணங்க இயலாமல் தடுமாறுறதுக்கான காரணம் இதெல்லாம் இறைவன் படைத்த படைப்பா அல்லது இவர்களும் படைத்த படைப்பான்னு உங்களுக்கு சந்தேகம் வருதா? அப்படி எந்த சந்தேகம் உங்களுக்கு இல்லையே. இவர்கள் யாரும் படைக்கவில்லைன்னு நிச்சயம், அந்த நிச்சயம் இருக்குதா இல்லை? எல்லா காவிர்கள்ட்டையும் நம்ம வணங்கக்கூடிய எதுவுமே படைக்கவில்லை என்ற அறிவு இருக்குது. நம்ம வணங்கக்கூடிய எதுவுமே படைக்கவில்லை என்ற அறிவு அவர்களுக்கு அது இருக்கிறது. அப்ப நான் தான் படைச்சேன் என்று சொல்லி இறைவன் சொல்லுகின்ற அறிவும் அவர்கள்ட்ட என்ன செய்து இருக்குது. அப்ப ஏன் வணங்குறீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். படைச்சா தானே வணக்கம், படைத்தால் தான் வணக்கம் என்று இறைவன் என்ன செய்கிறான், திருப்பி கேட்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், குலில்லா ஹாலிகு குல்லி ஷைஇன் வ ஹுவல் வாஹிதுல் கஹார். ரபியே சொல்லுங்கள், அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்தவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்தவன் என்று சொல்லுங்கள். அவன் ஒருவன் அடக்கி ஆளக்கூடியவன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி எப்படி சொல்றான், அல்லாஹ் குலில்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன், எல்லா விஷயத்தையும் அவன் தான் படைத்தான், எவன் படைச்சானோ அவனை மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், வணங்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இப்ப சூரத்து நஹல்ல 17வது வசனம், இது இன்னொரு கேள்வி அல்லாஹ் இடத்தில், அஃபம யஹ்லுக் கமல்லா யஹ்லுக் அஃபலா தத்கரும், படைக்கின்றவன் படைக்காதவனை போன்று ஆவானா, யோசிக்க மாட்டீர்களா? அல்ல எப்படி கேட்கிறான்டா, அஃபம யஹ்லுக் கமல்லா யஹ்லுக் அஃபலா தத்கரும், படைக்கின்றவன் படைக்காதவனை போன்று ஆவானா. நீங்க படைக்காதவர்களை வணங்குறீங்க, படைச்சவனையும் வணங்குறீங்க, அப்படின்னா வணக்கம் படைச்சவனுக்கென்ற ஒரு தகுதி என்னது இல்லையா? அஃபமை யஹ்லுகு கமல்லா யஹ்லுகு அஃபலா தத்கரூன், படைத்தவனும் படைக்காதவர்களும் சமமாவார்களா? எப்படி நீங்க வணங்குறீங்க? ஏண்டா இந்த உலகத்தில் முஷ்ரிக்கீன்களுடைய களத்தில் இருக்கக்கூடிய பெரியோர் ஹுஜ்ஜத் என்ன தெரியுமா, அசைய முடியாத ஒரு ஹுஜ்ஜத், ஆதாரம் என்ன தெரியுமா, அவங்க வணங்கக்கூடிய எதுவுமே படைத்தவைகள் அல்ல, படைக்கப்பட்டவைகள். அவர்கள் வணங்கக்கூடிய எல்லாமே படைத்தவைகள் அல்ல என்பது அவர்களுடைய ஆள் மனதுக்கு தெரியும். நீங்க உலகத்தில் எந்த இணை வைப்பாளர்களோட வாதம் செஞ்சாலும், எந்த இணை வைப்பாளர்களோடு டிஸ்கஷன் செஞ்சாலும், எந்த இணை வைப்பாளர்களோடு கலந்துரையாடல் செய்தாலும், அவங்க யாரும் எது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா, நாங்க தான் படைச்சோம்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, வாதிக்க மாட்டாங்க. இல்ல அவர்கள் தான் படைத்தார்கள் வாதிக்க மாட்டாங்க. எவ்வளவு வாதம் செய்யுங்க, என்ன செய்யுங்க, அது சொல்ல மாட்டாங்க. படைத்தவனை தனியா தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அப்படி இருக்க எப்படி வணங்கலாம், அப்படி இருக்க எப்படி வணங்கலாம் என்பதுதான் கேள்வி. இல்ல வணங்கலாம்டா, அஃபமா யஹ்லுக் கமல்லா யஹ்லுக், படைத்தவனும் படைக்காதவர்களும் சமமாவார்களான்னு என்ன செய்கிறான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இதெல்லாம் வந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி எப்படியெல்லாம் அந்த முஸ்ரிக்கீன்களுடைய சிந்தனை திறப்பதற்காக அணுகுகிறான் என்பதற்கான இது. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன், என்னன்னா, உள்ள உணர்வில், உள்ளத்துல ஆழ்மன உணர்விலே படைத்தவர்கள் அதாவது இறைவன் தான் படைத்தான், மற்றவைகள் படைக்கவில்லை என்பது எல்லா இணை வைப்பாளர்களுக்கும் தெரியும். அவன் எதை வணங்கினாலும் அவன் உள்ளத்துல இது நம்ம படைச்சதுதான், படைக்கப்பட்டதுதான் என்ற அறிவு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னா, இது நம்ம வாழ்க்கையில நடந்த கண்முன்னால நடந்த ஒரு உதாரணம் என்னடா, ஒரு அதாவது சாதாரணமா ஒரு மனிதன் சிந்திக்கிற இயல்பான சிந்தனை இதுதானே, எதுவுமே தலையில வந்து சேராம இயல்பாக சிந்திக்கக்கூடிய சிந்தனை இருக்குதே, இந்த சிந்தனையில பெரும்பாலும் நியாயங்கள் தான் இருக்கும், நியாயங்கள் தான் இருக்கும். பலவிதமான விதிகளையும் அடிப்படைகளையும் போட்டு மாறுகின்ற சிந்தனைகளை தவிர, இப்பயும் 10, 12 வயது, 15 வயது இளைஞர்கள் எல்லாம் பாருங்க பாபம், யாருடைய சந்தேகத்தோடு பழக மாட்டான். ஆனா 45 வயசு உள்ளவன பாருங்க, சந்தேகத்தோட பழகுவேன், இவன் பட்டதை அவன் பட்டதை இவன் படல, இன்னும் அவன் பட்டதை என்ன செய்யல இவன் படல, அதனால அவன் சிந்தனை எப்ப இயல்பா இருக்கும், இயல்பாய்க்கிற சிந்தனை எப்ப மாறுது, தலையில ஒரு 10 விஷயம் வந்து சேர்ந்த உடனேயே நல்லவனையும் கெட்டவனா தான் என்ன செய்வான் பாப்பான், இப்படி எத்தனையோ நல்லவன் நம்பிட்டோம், இவனும் எப்படி இருப்பானோ தெரியாது, அப்படி என்ற சிந்தனை அவன்கிட்ட இருக்கும். ஏன் புறவு வந்து சேர்றது. ஆனா 14, 13, 12 வயதுல இருக்கக்கூடிய சிந்தனைகள் அப்படி இல்லை, இயல்பான சிந்தனையாக என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம் இது எல்லா விஷயத்திலையும். அதே போலதான் ஒரு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு டிஸ்கஷன் போகுது, இந்தியாவில் நடந்த டெல்லியில் நடந்த அந்த கற்பழிப்பு குற்றம் சம்பந்தமான ஒரு விசாரணை போகுது. அதில் படித்த லோயர்மார் அதே போல என்னது முக்கியமான அந்த அந்த துறையில சார்ந்தவர்கள்லாம் ஒரு பக்கத்தில் வைக்கிறாங்க, இது சம்பந்தமாக படித்தவங்க, அதே போல உளவியல் ரீதியாக ஆய்வு செய்யக்கூடியவங்க அவங்கெல்லாம் ஒரு பக்கத்தில் வைக்கிறாங்க, இங்கே சாதாரண மனிதர்கள் இயல்பான மனிதர்கள் ஒரு பக்கத்தில் வைக்கிறாங்க. இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை வழங்குதல், இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை வழங்குதல் என்ற பகுதியை கேட்கிறாங்க, இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்ற விசாரணை நடக்குது. அப்ப இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்கின்ற அந்த விசாரணை நடக்கிற நேரத்தில் படித்த மக்களுடைய பதில் எப்படி வரும், அதாவது படித்த மக்கள் என்று சொன்னால் சரியான படிப்பாக மார்க்கத்துடைய படிப்போடு இறைவனுடைய அந்த வழிகாட்டலோடு படித்தவங்களல்ல, உலகத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கல்வியை படித்தவங்க, மனிதனுடைய சிந்தனையில் உருவாக்கப்பட்ட கல்வியை படித்தவங்க, மனிதனுடைய உணர்வுகள் கலந்த அந்த கல்வியை படித்தவர்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இவங்கள்ட்டெல்லாம் கேட்குறாங்க, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், முதலாவது நாங்கள் குற்றவாளிகளுடைய அந்த மனநிலையை பார்க்க வேண்டும், குற்றவாளிகளுடைய மனநிலையை பார்க்க வேண்டும். இப்போ புதுசாக ரெண்டு லோயரில் பிரச்சனை போயிட்டு பார்த்தீங்களா என்ன, அதாவது அந்த பெண் மறுக்காமல் இருந்திருந்து அந்த கொலை நடந்திருக்காது. அப்போ மண் எவ்வளோ மூளை காஞ்சிக்குன்னு பார்த்தீங்களா, அந்த பெண் வந்து மறுக்காமல் இருந்திருந்தால் இந்த கொலை என்ன செய்திருக்காது, நடந்திருக்காது என்று படித்தவங்க பேசுகிறாங்க. இது எந்த அடிப்படையில் பேசினாங்க தெரியுமா, குற்றம் செய்கின்றவர்களுடைய மனநிலையாம அது. குற்றம் செய்யப்பட்டவருடைய குடும்பத்தை விட எதுக்கு ஆதரவாய்ப்பாங்க தெரியுமா, இந்த சட்டமெல்லாம் ஓவராக படிச்சுட்டா எதுக்கு ஆதரவாய்ப்பாங்கன்னா, குற்றம் செஞ்சவனுக்கு சார்பாக தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஏன் தெரியுமா, அவன் போயிட்டான், இவனை இன்னொரு நாள் குற்றம் செய்யாம காப்பாத்தணும். அதுக்கு இஸ்லாம் சொல்ற ஒரே வழி, இவனை எடுத்துட்டேனா காப்பாத்திரலாம், களத்தை எடுத்துட்டேன்னு சொன்னா இன்னும் குற்றம் வராது. இவன் என்ன செய்யறான், அவனை திருத்தி எடுத்து குற்றம் செய்யாத காப்பாத்தணுமாம் அப்படின்ற மனநிலை தான் இவன் என்ன செய்யறான் பேசுறான். அந்த அடிப்படையிலேயே எல்லாரும் ஆலோசனை சொல்றாங்க, குற்றம் செஞ்சவங்களுடைய மனநிலையை பார்க்கணும், அவர்களுடைய இதை பார்க்கணும், அவர்கள் எந்த உணர்வுல அதை செய்தார்கள் என்று பார்க்க வேண்டும் அப்படின்றலாம் என்ன செய்யறாங்க பேசுறான். இஸ்லாமும் பார்க்கணும்னு சொல்லுது, பைத்தியமாக இருந்தா தவிர
என்ன இது என்னத்தை காட்டுது, எது மாத்தி செய்வங்களே இவர்களை எது மாற்றியது அப்படின்னு கேட்டா, அவங்கட பார்வையில நாங்க படிச்சவங்க அதனால நாங்க மாறிக்கிறோம், இவங்க படிக்காதவங்க அதனால பேசுறோம் அப்படி என்று சொன்னா, இந்த உலகத்தில் இயல்பு நிலையை மாற்றுவதா படிப்பா, ஒரு மனிதனுடைய இயல்பான சிந்தனை நிலையை மாற்றுவதா படிப்பான்னு கேட்டா அதல்ல, அது படிப்பல்ல. ஆனா அந்த பதில் தான் சொன்னாங்க, சுட்டு கொல்லணும், ஏண்ட கையில தாங்க நான் என்ன செய்வேன் பாருங்க நாங்க விளங்கிட்டா. இது அவங்களுடைய பதிலா இருந்தது. உலகத்துல இயல்பா சிந்திச்சா அப்படித்தான் மனசு என்ன செய்யும், சிந்திக்கும். இஸ்லாம் எப்பொழுதும் இயற்கைக்கு நெருக்கமா தான் என்ன செய்யும் இருக்கும், இயல்புக்கு நெருக்கமா தான் இருக்கும். காரணம் இவர்களுக்கே இந்த மனநிலை என்றால், குற்றம் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவருடைய மனநிலை எப்படி இருக்கும் இதுதான். இது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இயல்பாக சிந்திக்க கூடியவன் இது பிழைன்றது விளங்கும், ஆனால் இது என் உமா வாப்பா செஞ்சுட்டு வந்தது, என்ன சமூகம் செஞ்சுக்கன்னு வந்தது, என்ன சமூகத்துடைய கலாச்சாரம், இதை விட்டு நான் போனேன் என் வாழ்க்கை போயிரும், இப்படி உலக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பயந்தவன் என்ன செய்வான்னு சொன்னா, அதை ஒரு நெறிமுறையாக உருவாக்கி அதை கடைபிடிச்சிட்டு வருவான். இறைவன் என்ன சொல்றான் அதெல்லாம் முதல்ல விடு, இதை யோசி, இது சரியான கே பதில் சொல்லு, இதுக்கு பதில சொல்லு அப்படின்ட்டுதான் இறைவன் என்ன செய்கிறான் கேட்கிறான். தந்தை செஞ்ச தொழிலை விட்டு மாறுறாய், தந்தை வாழ்ந்த வீட்டை விட்டு மாறுறாய், தந்தைக்கு விட்ட அந்த நிகழ்வுகளை விட்டு மாறு, இவ்வளவு விட்டு மாறக்கூடிய நீ ஏன் இதை மட்டும் மாறக்கூடாது படிச்சு. தந்தை விவசாயம் செஞ்சா அவர் டாக்டர் ஆகணும் ஆசை இருக்குது, அதை விட்டு மாறலாம் தானே. அப்ப தந்தை அறியாமையில இருந்தா நீ அறிவுக்கு மாறக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் கேட்கிறான், அவர்களது பெற்றோர்கள் அறியாதவர்களாகவும் விளங்காதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்கள் பின்பற்றுவார்கள். பெற்றோர்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், நான் உங்க படிச்சவனா வரோம் நினைக்கிறாய் தானே, ஏன் உண்டு அறிவு வளரக்கூடாது, இது அல்லாஹ்வுடைய கேள்வி. ஒரு நடந்த சம்பவம் தான், சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு 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 ஸ்டெச்சு ஒரு சிலையை வந்து சீர்திருத்தத்துக்காக தர்மீம் பண்ணுறதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்க, அவன் அதை நம்புறவன் பொறுப்பு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அவன் வந்து எல்லாம் செலவழித்து ஒரு 60,000 ரூபாய் அதுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கண்ணாடி எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சு போயிட்டான், அவன் தான் பொறுப்பு அதுக்கு செஞ்சுட்டு போயிட்டான். இவன் பல லட்சக்கணக்கில் கடன் உள்ள, ஒரு 5-6 லட்சம் கடன் உள்ளவன். இவன் நைட்டில் தண்ணியை போட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு அந்த பக்கத்தால் போகிறான், போகிற டைமில் சிலை விளங்குது அவனுக்கு, இது கண் முன்னால் நடந்த சம்பவம் சரியா. சிலை கிட்ட போனான், கொஞ்ச நேரம் ரெண்டு பார்த்துட்டு, இப்படி உன்னட கேட்கறதுண்ணா 5 லட்சம் கடை 6 லட்சம் கடை எப்படி உன்ட்ட கேட்கறது, நீயே டோட்டல் 60,000 தான் என்ன சொல்றாடா, உன்ட டோட்டல் அமௌண்ட்டே 60,000 தான், உன்னட்ட போய் நான் எப்படி இந்த 5 லட்சத்தை கேட்கறது அப்படின்ட்டு அவன் போயிட்டான் சரியா. இப்போ நான் கேட்கறேன்டா, ஏன் அவனுக்கு குடிச்சோடனே அது வேலை செஞ்சது, அதுக்கு முந்தி அவனுக்கு அது வேலை செய்யலை, ஆனால் குடிச்சோடனே அவனுக்கு கட்டுப்பாடு இல்லை சிந்தனையில், சமூகம் கலாச்சாரம் அது இது இல்ல, ஆள் மனதில் உள்ளது என்ன செஞ்சிடும், எப்பயும் குடிச்சா என்ன செய்யும், ஆள் மனதில் குற்றம் இருந்தால் அதான் என்ன செய்யும் வாயால வரும். ஏன்னா அவனுக்கு இப்ப கட்டுப்பாடு இல்லை சிந்தனையில, இப்படித்தான் யோசிக்கணும் இப்படி யோசிக்க கூடாது இப்படி இல்லை, அவன் உள்ளத்துல எதை சிந்திச்சிருக்கீங்களோ அதான் வெளியே வரும். அவன் அதை அப்படியே சொல்லிட்டான், நீயே அடுத்த நாள் வந்து அவன் தௌபா செஞ்சிருப்பான் அவன்ட்ட விளங்கிட்டா அது வேற. ஆனா அந்த நிமிடம் என்ன செஞ்சான் தெரியுமா, அதை பார்த்து நீயே 60,000 இருந்த உன்னிட்ட போய் நான் இப்படி 5 லட்சத்தை கேட்கறது அப்படின்ட்டு அவன் போயிட்டான். அவனுக்கு கேட்க மனசு வரல, ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் அதுக்கு டோட்டலாக செலவழிச்சு 60,000 தான், அப்ப ஏற்கனவே கட்டினதெல்லாம் சேர்த்தா ஒரு 70,000 வைங்க. இவ்வளவுதான் இவனுடைய அமௌண்ட். நான் எப்படி இவனுக்கு கேட்கறதுன்னு அவன் யோசிக்கிறான். ஏன், அவனுக்கு கட்டுப்பாடு இருக்கல. இப்ப அடுத்த நாள் யோசிச்சு பாடைய கடவுளை பார்த்து இப்படி கேட்டுட்டேன்னு அடுத்த நாள் கவலைப்பட்டிருப்பான். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இயற்கை அவர் சிந்திக்கிறானே, அதுக்கு தான் இஸ்லாத் என்னது மிக இது கூட ஆதாரம் கூட. அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு மனித சந்தோஷத்துல உச்ச கட்டத்துல நீ என் அடிமை, நானோட இறைவன் சொன்னானே, இறைவன் அதை கணக்கே எடுக்கல. ஏன், அவன் உள்ள மாறலையே, அவன் உள்ள என்ன செய்யல, மாறவில்லை. அவன் உள்ளம் வந்து இறைவன் இறைவன் தான், வார்த்தை தான் என்ன செய்யுது, அவன் பிசகிச்சு. அதனால இஸ்லாம் அதை அந்த இடத்துல என்ன செய்யல, அதை வந்து குற்றமாகவே எடுக்கவில்லை. இடத்த பாக்குறோம். அதே போல நிர்பந்திக்கப்படுறவனுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, உன்னோட கல்பதுல சரியாக இருந்தா கல்புஹு முத்மா இன்னும் பில் ஈமான், குற்றம் இல்லை என்று சொல்லுது. இதுதான் இயல்பு, இதுதான் இயல்பு. அப்ப இந்த இயல்பான சிந்தனை எப்ப மாறுறது தெரியுமா, கலாச்சாரம், சமூகம், ஏண்ட வாழ்க்கை, ஏண்ட எதிர்காலம், முஸ்லிம் சமுதாயத்துக்கு போனா என் நிலைமை என்ன, எனது பொருளாதாரம், நான் இப்ப இருக்கக்கூடிய கௌரவம், இதுதான் தடுக்கும். அறிவு மட்டும் தடுக்கவே தடுக்காது, இதுல அறிவு இல்லை, இதுல வந்து என்னது அறிவு கிடையாது. என்ன கேட்பாங்க, அப்ப எங்களோட பெற்றோர்கள் அப்படி, இது கேள்வி, அப்படிதான் கேட்பாங்க, இதுதான் கேள்வி. அதுதான் எல்லாம் திருப்பி கேட்கிறான், கூட பெற்றோர்கள் படிக்காதவர்களாக விளங்காதவர்களாக இருந்தாலுமா, மத்த எல்லாத்திலயும் மாறுறீங்களே, அவங்க அப்படி இருந்தா அது மாதிரி நம்ம இருக்க கூட. அவரே சொல்லி கொடுக்கிறார் தந்தையே, எப்படி என் தொழில் நீ திருப்பி செய்யக்கூடாது, நம்முடைய நிலைமை விளங்குதானே, இப்படி இருக்க கூடாது. அதே உனக்கு அதுல வரல, இதுதான் இறைவனுடைய கேள்வி. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த இயல்பான சிந்தனையை தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்ற, இந்த இயற்கை சிந்தனையில ஏன் மாறினீங்க, இது அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல இருந்து யாருக்கும் மாறவே இயலாது இந்த கேள்வி கேட்டால். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, சரி இப்ப அல்லாஹு தஆலா படைச்சதை காட்டுங்க, படைச்சதை காட்டுங்கன்னு சொல்றானே, எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன்னு சொல்றானே, இப்ப அல்லாஹ் இதுல எப்படி சொல்றான், சூரா லுக்மான் 11வது வசனத்துல, ஹாதா ஹல்குல்லா, இந்த உலகத்துல நீங்க காணக்கூடிய எல்லாமே ஹல்குல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பு தான் அப்படின்றான் அல்லாஹ். இப்ப இங்க சொல்றான் எப்படி, அல்லாஹ் தான் எல்லாம் படைச்சான்னு சொல்லிட்டு இதுல சொல்றான், ஹாதா ஹல்குல்லா, நீங்க காணக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பு என்றதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம், இதுக்கு வேற யாரும் உரிமை கொண்டாடல, இதுக்கு வேற யாரும் உரிமை கொண்டாடல, இல்ல இவர் இதைத்தான் படைச்சான், இதை இதைத்தான் படைச்சான் அப்படின்னு சொல்லு. முஸ்லிம்கள்ல அறியாத மடத்தனத்துல ரெண்டு விஷயத்த சொன்னாங்களே முஸ்லிம்கள். ஒரு சிலர் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாரா, என்னது யாழ நீ எனக்கு எவ்வளவு இது தந்திக்கிறாய், அதனால எனக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை படைக்கிறதுக்கு என்ன செய், உதவி செய்யணும்னு அல்லாஹ் அதெல்லாம் அனுமதி கொடுத்தானா, அதுல தலகிலா படைச்சதுதான் இந்த அன்னாசியும் அடுத்தது இது வௌவாலும் அப்படின்னு முஸ்லீம்கள் ஒரு கட்டுக்கதையை நம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன், பறவையில பால் ஊட்டி இந்த மாதிரி, அதாவது இந்த இந்த அதாவது தலை இந்த தலகிலா படைச்சது அன்னாசி, சரியா, இது யார் படைச்சதாம், அதாவது தவறாக படைச்சது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தெரியாம போய் என்ன செஞ்சிட்டாரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தவறாக என்ன செஞ்சிட்டாரு படைச்சிட்டாரு. அன்னாசிக்கு என்ன ஸ்பெஷல், இதுல இந்த கீழே இல்ல முந்திரி, இன்னும் மூணாவது ஒன்று முந்திரி, அன்னாசி மூணாவது ஒன்று முந்திரி, ஏன் விதையை வெளியே வச்சு படைச்சது மூன்று, சரியா, விதையை வந்து வெளியே உள்ளதானே எல்லாம் எல்லாம் எல்லா படைப்புலையும் விதை உள்ளுக்கு தான் இருக்குது. இதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஆசைப்பட்டு படைக்க போய் விதை என்ன செஞ்சுட்டு வெளியே வந்துட்டான், இவ்வளோ ஒரு பெரிய குஃபுர் பாருங்க இதுல. அதாவது இது வந்து உலூகியால உள்ள சிர்க்கல்ல, இது ஷிர்க் ஃபி ருபூபியா, படைத்தல்ல ஷிர்க், அல்லாஹ்வோட சேர்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சரி, அப்படியே அல்லாஹ்வு தஆலா படைக்கிற கூடிய ஆற்றல் கொடுத்தான்னு வைங்களேன், அப்படி அல்லாஹ்வு தஆலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், அப்படி கொடு அப்படியே கொடுத்தாண்டு வைங்க, அப்படி கொடுத்தாண்டு வச்சாலும் தண்ட படைப்பில் ஒரு மிஸ்டேக்கை கண்டினியூ பண்ணுவானா, நினைச்சு பாருங்க எவ்வளோ பெரிய, எப்படி இப்படி சொல்றாங்க, இது வந்து இப்படி நம்புறாங்க மக்கள், சில மக்கள் இன்றைக்கு மக்கள் மாறிட்டாங்க நம்புறாங்க, இப்படி வந்து சொன்னாங்களே தவிர உலகத்தில் நீங்கள் காட்ட மாட்டீங்க இவர் படைச்சார் என்று சொல்லி ஒரு செய்தியை என்ன செய்ய மாட்டோம், நம்ம காட்ட மாட்டோம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் சேர்த்து சொல்றேன், இப்போ அல்லாஹுக்கு இப்போ கிறிஸ்தவர்கள் இணை வைக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இணை வைக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்தவர்களுடைய இணை வைத்தலுக்கும் மற்றவங்களுடைய இணை வைத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஷைத்தான் தானே இணை வைத்தலுக்கு ஒவ்வொரு வழி வச்சுக்கிறான். கிறிஸ்தவர்கள் ஏகத்துவவாதிகள், தௌஹீத்வாதிகளாக இருந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா ஏகத்துவத்தை இந்த உலகத்துக்கு பிரச்சாரம் செய்ய பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யார், அஹ்லுல் கிதாப்ன்றவங்க, அஹ்லுல் கிதாப் வேதத்துக்குரியவர்கள், அந்த வேதத்தை கொடுத்து உலகத்துக்கு போய் ஏகத்துவத்தை சொல்லுன்னு அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள்ட்ட எப்படி சிறுக்க கொண்டு வரது, சைத்தான் எப்படி போட்டான் பாத்தீங்களா, 150, 160, 200 கோடி பேரை சிறுக்கு வைக்கிறதுக்கு சைத்தான் போட்ட ரூட், போட்ட வழி எப்படின்னு பாருங்க. அவங்க வந்து எல்லா சிலையும் வணங்குவாங்களா, வணங்க மாட்டாங்க, எல்லா சிலையும் வணங்க மாட்டாங்க, எல்லா சிலைக்கும் அறுப்பார்களா, சிலைக்கு அறுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு எப்படி கொண்டு வந்தா, இவர் வந்து அல்லாஹ் மட்டும்தான் வணங்கலால சந்தேகம் இல்லை, அல்லாஹ்வே பிள்ளையாக பிறந்தான், அல்லாஹ்வுக்கு பிள்ளை பிறந்தா, மூணு மாதம் நாலு மாதம் நம்புறாங்களே பிள்ளையாக இப்படி என்று சாலிசு சலாசா அல்லது வலதுல்லா அல்லாஹு தாலா குழந்தை இப்படி என்னது ஒவ்வொரு விதமான கொள்கையை சொல்லி இந்த சமுதாயத்தில் என்ன செஞ்சாங்க, சைத்தான் அந்த சிந்தனை ஊட்டினான். இது அல்லாஹோட சம்பந்தப்பட்டு தானே உருவாகுது, அதனால அவர்கள் என்ன செஞ்சாங்க அதுக்குள்ளே இணை வைப்புகளை இருந்தாங்க. அல்லாஹு தாலா சொல்றான் மத்தஹதல்லாஹு மின் வலத், அல்லாஹு தாலா எந்த குழந்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை. மத்தஹதல்லாஹு மின் வலத் வமா கானமாஹு மின் இலா, இறைவனோடு எந்த ஒரு தெய்வமும் இல்லை, இறைவனோடு எந்த ஒரு தெய்வமும் இல்லை. அப்படி இருந்தால் பாருங்க அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஒரு சைக்கோலஜியை சொல்றாரு பாருங்க. ஒரு ஸ்கூலுக்கு நாலு பிரின்சிபல் இருந்தா அந்த ஸ்கூல்ல என்ன நடக்கும் சொல்லுங்களேன், நாலு ஓர்டர்ல உதாரணம் அல்லாஹ் சொன்னது, மக்கள் விளங்கப்படுத்தக்குள்ள சொல்றாங்கடா ஒருத்தர் ஒரு ஓர்டர் பண்ணுவாரு இவர் இன்னொரு ஓர்டர் பண்ணுவாரு, அல்லாஹ் அதை சொல்லல. நாலு தலைவர் இருந்தாலே அடுத்து என்ன தெரியுமா, மூணு பேர் எப்படி ஓச்சிக்கட்டுன்றதுதான், இதுதான் உலகத்தில் உள்ள பிரச்சனை. அல்லாஹ் அதை சொல்றான் எப்படி தெரியுமா, உலகத்தில் உள்ள மனநிலை என்ன தெரியுமா, இவர் மழையை பெய் என்று சொல்லுவான், அவர் மழையை பெய்ய வேணான்னு சொல்லுவான்றது அல்லாஹ் சொல்லல. மழையை என்னை தவிர வேற யாரும் பெய்விக்க கூடாது மனநிலை தான் அவனுக்கு வரும், இதுதான் சைக்கோலஜி என்ற அல்லாஹ் தஆலா. அதை அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா குர்ஆன்ல, மத்தஹதல்லாஹு மின் வலத் வமா கானமாஹு மின் இலா, அவனோடு இன்னொரு தெய்வம் இருக்கவில்லை, அப்படி இருந்தால் லதஹப குல்லு இலாஹிம் பிமா ஹலக், ஒவ்வொரு தெய்வமும் படைச்சுதானே இருக்கும், அந்த படைச்சதுகளை அழைச்சிக்கிட்டு போயிரும். முதலாவது இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது, எல்லாம் நம்மளாகல் அப்படி என்னது அல்லா முதல்ல சொல்றத பாருங்க எப்படி அழகா சொல்றாண்டு, இதன் லதஹப குல்லு இலாஹிம் பிமா ஹலக், அவன் படைச்சதுல தான் அதை தூக்கிட்டு போயிரும், போயிட்டு ஒண்ணு நிக்க மாட்டாங்க. வல அலா பஅதுஹும் அலா பஅதி, ஒத்தருக்கு ஒத்தர் யுத்தம் செஞ்சிருப்பாங்க, மீறி இருப்பார்கள், மிகச்சிருப்பாங்க, மிகச்சி அந்த ஃபர்ஸ்ட் அந்த கடைசி ஸ்டாண்டர்டுக்கு வரணும் என்பதுதான் அவர்களது பிரச்சனையாக இருந்திருக்கும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், சொல்லிட்டு அதாவது வல அலா பஅதுஹும் அலா பஅதின் சுப்ஹானல்லாஹி அம்மா யஸிஃபூன், அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹு தஆலா மிகவும் தூய்மையானவன், அப்படி ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி போட்டி போடுற அளவுல எந்த தெய்வங்களும் இந்த உலகத்தில் என்னது இல்லை. அல்லாஹ் இங்க இது மிக முக்கியமாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நம்ம ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு நாங்கள் சொல்ற காரணமும் அல்லாஹ் சொல்ற காரணம் இருக்குதே. சாதாரணமாக ஒரு வைஸ் பிரின்சிபலும் பிரின்சிபல் இருக்கிறான்னு வைங்களேன், இவர்த தரம் கீழே தான், அவருடைய பிரச்சனையே எப்படி தெரியுமா, நம்மளே தான் அந்த இடத்துல பிரின்சிபலை போட பார்த்தாங்க, ஆனால் வந்து என்னது வேற வேற காரணமாக நம்மளை போடலை அப்படின்றாங்க. இன்னும் சிலர் இயல்பு உண்மையாகவும் இருக்கலாம், ஆனால் அது இன்னொருத்த சொல்ற ஒரு மனநிலை என்ன செய்யுது வருது. அதே போல அவர் என்ன, அவர் தகுதி இல்லாதவராய்ப்பார், யாரு தலைவர் தகுதி இல்லாதவர், அவர் என்ன சொல்லுவாரு, அவர் வைஸ் பிரின்சிபல் சொல்லுவார், இவன் தான் அந்த டோட்டல் பிரச்சனைக்கு காரணம், ஏன் வேலை செய்ய விடணுமா இல்லையா, இப்படி எல்லாரும் இல்லாத விட்டாலும் இந்த மனநிலை என்ன செய்யுது எல்லாத்திலையுமே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் இயல்பால் உள்ள விஷயம், இதுதான் இயல்புல. ஒரு ரெண்டு டிரைவர் 18 மணி தியாலத்துக்கு ஓட்டுறான் ஒரு ரோட்ல, மக்கள் பேசிக்கிறான், அவனை விட இவன் நல்லா ஓட்டுறாண்டு, அவனை விட இவன் நல்லா டிரைவ் பண்றான், யாரு பின்னால இருந்து ரெண்டே ரெண்டு டிரைவர் மாறி மாறி இருக்கிறது வச்சுக்கிறான், இவன் தூங்கட்டு அவன் டிரைவ் பண்ணிட்டு அதுக்கு பின்னாலும் பேசிக்கிறது, ஏன்டா அந்த மனநிலை அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இவனை விட நான் டிரைவ் பண்ணணும் மக்கள் பேசணும், இந்த மனநிலை இருக்கு, ரெண்டு பேர் இருந்தா ஒரு மனநிலை இருக்குதே, இது வந்தே ஆகும் என்றும் அலா பஅதின். அல்லாஹ் அடுத்ததுல இன்னும் தெளிவா சொல்றான், இதுல முதலா எப்படி சொல்றான்னா ஒருவருக்கு ஒருவர் அத்துமீறி இருப்பார்கள், முதலாவது படைப்பை கூட்டிட்டு போயிருவாங்க, படைப்பை கூட்டிட்டு போயிருவாங்க, இரண்டாவது என்ன செய்வாங்க அத்துமீறி இருப்பார்கள், ஒன்றில் ஸ்கூலை உடச்சு ரெண்டாக்கிறது, ரெண்டாக்கிட்டு நான் தான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல் அவன் போயிருது சரியா, அல்லது உள்ளே சண்டை வந்து என்ன செஞ்சிடும், இது வேலை நடந்திருக்கும் அல்லாஹு தஆலா சொல்றான். இதுதான் மனிதனுடைய சைக்கோலஜி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். மனிதனுடைய சைக்கோலஜி நான் சொல்றேன், அல்லாஹ் அப்படி சொல்லல, ஆனா மனிதனுடைய மன இயல்பு அது, மனிதனுடைய மன இயல்பு என்பது நம்ம புரிந்து கொள்ளும். சூரா முஃமினூன் 91வது வசனம். அடுத்து அன்புள்ள சகோதரர்களே ஒரு விளக்கம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இப்ப அல்லாஹு தஆலா மத்தவன் படைக்கல, இது மத்தவன்ட படைப்பல்ல அப்படின்னு இவ்வளவு தெளிவா சொல்றானு, இப்ப தான் தான் படைச்சேன் அப்படின்னு நல்லா சொல்றேன், இதான் ஏண்ட படைப்புகள், யாரும் உரிமை கொண்டாடலையே, அப்ப நான் தான் உரிமை கொண்டாடுறேன், நான் தான் படைச்சவன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொன்று சொல்றான், சரி நான் தான் படைச்சேன்னு நீங்க பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்ப அது சோதனையே அல்ல, சோதனை அல்ல, இந்த உலகத்தை வச்சுக்கிறது சோதனையாக, நான் தான் படைச்சேன்னு பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு அல்லா விளக்கம் சொல்றேன் எப்படி தெரியுமா, சூரா கஹஃப் 51-52 இந்த சூரா கஹஃப் இருக்குது, சுப்ஹானல்லாஹ், மர்மை நாளையும் இறைவன் இருப்பதையும் இறைவனுக்கு இணை இல்லை என்பதையும் சேர்த்து பேசக்கூடிய அழகான ஒரு சூரா, சூரா கஹஃப் அப்படிப்பட்ட ஒரு சூரா. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லோரும் ஒருமித்த சம்பவம் இடம்பெறக்கூடிய ஒரு ஒரு சூறாது, அப்படி ஒரு அழகான சூறாது.
அன்புள்ள சகோதரர்களே, நான் மறுமை நாள் நிகழுமா என்ற ஒரு தனி தலைப்பு பேசுகிறேன். அதுல இந்த சப்ஜெக்ட் குர்ஆன் மறுமை நாள் நிகழும் என்பதை எப்படி அணுகுது, அது சம்பந்தமா முழுமையாக என்ன செய்திருக்கிறேன், அதுல விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சூரா கஃப் 51-52 அல்லாஹ் தஆலா சொல்றான், மா அஷஹத்துஹும் கல்க சமாவாதி வல் அர்த், இந்த உலகத்தில் எவருக்கும் நான் வானங்கள் பூமியை படைக்கின்ற பொழுது முன்னால வச்சு படைக்கவில்லை. அல்லாஹ்வே சொல்றான், மா அஷஹத்துஹும், அவர்களை நான் சாட்சியாக ஆர்க்கவில்லை. இந்த உலகத்தில் எவருக்குன்னா நான் படைக்கிற நேரத்தில் ஹல்க சமாவாதி வல் அர்த், பூமியை வானத்தை படைச்சனே, மா அஷஹத்துஹும், வச்சு படைக்கலை இவரை, நான் சாட்சியாக வச்சு என்ன செய்யலை, நான் படைக்கவில்லை. வலா ஹல்க அம்புசியும், அதை விடுங்கள், அவர்களையே நான் யாருக்கு சாட்சி வச்சு படைக்கலை, மறுக்கிறாங்களே, அவர்களையே நான் இவரை பார்த்துக்க நான் படைக்கிறேன் என்று சாட்சி வச்சு நான் படைக்கவில்லை. அல்லாஹ் சொல்ற பாருங்க, உமா அஷ்ஹத்துஹும் ஹல்க சமாவாதி வல் அர்த் வலா ஹல்க அம்புசியும், அதாவது நான் படைச்சதை யாரும் பார்க்கல. எவ்வளவு தெளிவா பேசு தெரியுமா, குரு நான் படைத்ததை கூட யாரும் பார்க்கல, அப்ப நான் தான் படைச்சேன் எப்படி நம்பணும், நான் படைச்சேன் என்று சொல்றேன், நான் படைச்சேன் என்று சொன்னதை யாரும் நான் தான் படைச்சேன் வாதிக்கல, நான் தான் படைச்சேன்னு சொல்றேன், நான் தான், ஆனா நான் காட்டவும் இல்லை யாருக்கும், நான் யாருக்கும் காட்டவும் இல்லை, அதானே சோதனை, சோதனை என்றது அதுதான், அதுக்காண்டிதான் நான் வைத்திருக்கிறேன் என்றான். இவ்வளவு தெளிவா அல்லாஹ் தஆலா நான் படைச்சேன்னு சொல்றான், நான் படைச்சதை யாருக்கு நான் காட்டவும் இல்லைன்னு சொல்றான். பாருங்க, உமா அஷத்துஹும் ஹல்க சமாவாதி வல் அர்த் வலா ஹல்க அன்ஃபுஸஹும், அவர்களை படைச்சதை நான் உங்களுக்கு என்ன செய்யல, நான் காட்டவில்லை. உமா குன்து முத்தகதல் முதல்லின அதுதா, அதாவது வழி தவறியவர்களை, வழி தவறி போனவர்களுக்கு நான் உதவியாளனாக நான் இல்லை என்று அல்லாஹு தஆலா சூரா கஃப் 51-52 அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப இறை நிராகரிப்பாளர்கள், அதாவது எப்படியெல்லாம் இந்த, அதாவது இந்த மறுக்கிற விஷயத்தில் இணை வைத்தார்களோ, அந்த இணை வைப்பு அவங்கள்ட்ட எப்படி எப்படி எப்படியெல்லாம் வந்தது, அதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. முதலாவது இணை வைப்புக்கு என்ன காரணமாக இருந்திருக்கணும், படைச்சது, இன்னொருத்தரை படைச்சது, இன்னொத்தனை உருவாக்கினது, இதனால வணங்குறோம். அதை அல்லாஹ்வுல தெளிவாக சொல்ற எப்படி என்ன ஆதாரமெல்லாம் கேட்டுட்டான், 4 வகையில், 5 வகையில், 6 வகையில் அல்லாஹ் சொல்றான். அடுத்தது என்ன, இணை வைப்பு இன்னொரு வகையிலையும் வரும், நட்பு, உறவு, சொந்தம், இதனால மனுஷன் மனிதனை கற்பனை பண்ணி எடுக்கலாமா இல்லையா, அந்த அடிப்படையில் இறைவன் சில கேள்வி என்ன செய்யறான் கேட்கிறான். பாருங்க, முதலாவது என்னன்னா, இறைவனுக்கு பெண் மக்கள் இருக்கிறாங்க, இறைவன் பிள்ளைகள், அதனால தான் வணங்குறோம். எப்படி இறைவன் பிள்ளைகள், அதனால அவங்க படைக்கல தான். பாருங்க அல்லாஹு தஆலா எப்படி பதில் சொல்றான், படைப்பு மட்டுமல்ல இறைவன் பிள்ளைனா வணங்கணுமா இல்லையா, இறைவன் பிள்ளை தானே அவரு, அதனால தான் அவர் படைக்கல, வேற விஷயம், ஆனா இறைவனுடைய பிள்ளை அவரு, அதனால நம்ம வணங்குறோம். இறைவனுடைய மனைவி அவரு, அதனால வணங்குகிறோம். அல்லது இறைவனுடைய உறவுக்காரர் அவரு, அதனால வணங்குகிறோம். இது ஒரு ரூட், படைப்புல ஹல்கல்ல, இது ஒரு ரூட், இதனால வணங்குறீங்களா அல்லாஹு தஆலா சொல்றான். அது எப்படி அல்லாஹு தஆலா சொல்றான்டா, இந்த உலகத்துல எல்லாருக்கும் பொருத்தமானவரை சொல்றான் அல்லாஹு தஆலா, வயஜஅலூன லில்லாஹில் பனாத் சுப்ஹானஹு வலஹும் மா யஷ்தஹூன், அல்லாஹ்வுக்கு பெண் மக்கள் இருக்கிறன்றாங்க, அவங்களுக்கு மட்டும் ஆசைப்பட்டதுன்றாங்க. அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான்டா, அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் விருப்பம், யாருக்கு பெண் பிள்ளை, அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க, வயா ஜஅலூன லில்லாஹில் பனாத், அல்லாஹ்வுக்கு பெண் மக்களா, வலஹும் மா யஷ்தஹூன், அவங்களுக்கு எது ஆசை அது அவங்களுக்கா, உங்களுக்கு வெறுக்கிறத அல்லாஹ்க்கு எப்படி சொன்னீங்க, எனக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனா அல்லாஹ்வுக்கு நீங்க எப்படி சொன்னீங்கன்னு, எனது விருப்பம் என்ற அடிப்படையில் இணை வச்சாலும் பரவாயில்ல, அது பிழை, அது கூட ஒரு நியாயம் என்று சொல்லலாம், ஆனா எங்கிருந்து இதை எடுத்தீங்க, நானும் சொல்லல, உங்களுக்கு விருப்பம் இல்லை, எப்படி பெண் பிள்ளை எனக்கு வந்து என்னது மகனாயிச்சு, எனக்கு மகளாயிச்சு, நான் எப்படி என் உறவுக்காரராக, அல்லாஹ் தஆலா கேட்கிற பாருங்க, மக்கத்து காபிர்களும் தான், நம்ம இன்றைக்கு சந்திக்கக்கூடிய குஃபார்களும் தான், அதிகமானவர்கள் ஒருத்தன் ஒரு பெண் பிள்ளையை விரும்புறான்னு வைங்களேன், ரெண்டாவது பெண் பிள்ளைய என்ன செய்யறான், ஒரு ஸ்டெப் குறைக்கிறான், மூணாவது என்றாலும் ஒரு ஆம்பளை புள்ள ஒரு வீட்டுக்கு இருக்கணுமா இல்லையா அப்படின்னு ஸ்டெப் என்ன செய்யறான், வாரான், நாலாவது பெண்கள் நம்ம மூணு பெண், இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன செய்யாது, ஆண் குழந்தை கிடைக்காது போல இருக்குது அப்படி என்று சொல்லி கற்பத்தடை. இப்படி மறைமுகமாக இருக்கக்கூடியவர்கள், நேரடியாக இருக்கக்கூடியவர்கள், ஆனா இஸ்லாம் அதை ஒழிக்க வந்த ஒரு மார்க்கம், எல்லாருக்கும் வாழ்க்கை என்பது இறைவன் கணக்கூடிய விஷயம், இன்னும் சொல்ல போனா ஆணுக்கு தான் பங்கு, அதுல என்னது அதிகம், ஆணுக்கு தான் பங்கு அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தை நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா, அல்லாஹ்வுக்கு பெண் மக்கள் என்றீங்களா, எந்த லாஜிக்ல சொன்னீங்க, அதை உங்களுக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் என்று சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு விருப்பம் அதனால வச்சேன், உனக்கே விருப்பம் இல்லை, நானும் சொல்லல, ஆதாரம் இல்லை, எப்படி வைக்கலாம், அடுத்ததாக அதே தொடரல, ஆனா அவங்களுக்கு உங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்க போகுது, அல்ல அதுல எப்படி அழகா சுபஹானல்லாஹ், அந்த வசனம் எப்படி என்றா, உங்களுக்கு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லல, புஷிர புஷிர என்று சொல்ற என்னன்னு சொன்னா கிரீட் பண்றது, நாங்க போய் உங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்க போகுது, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி இணைட்டா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கிடையாது, அதுவும் அர்த்தம் பெண் குழந்தை கிடைச்சிருக்குது. எல்லா விதத்திலும் நீங்க ஒருவர்கிட்ட போய் நல்ல செய்தி சொல்றது இருக்குது, அதை குறிக்குது. அப்படின்னா என்ன, ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்க போகுதுன்னு சொல்வதையும் அது குறிக்கும். பிறந்த பின்னால பெண் குழந்தை உங்களுக்கு பெற்றடை, அதாவது வீட்டில் பெண் குழந்தை இருக்குது, அதை சொல்றதே என்ன செய்யும், குறிக்கும். ரெண்டையும் குறிக்கும். வைதா புஷிர, அல்லாஹ் சொல்றான் வைதா கீழே இல்லை, வைதா புஷிர் அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லப்பட்டால் உங்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்கு ஏதாவது பெற்ற அதாவது பிறக்க போகிறது என்ற செய்தி அவர்களுக்கு சொன்னால் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம். இது எங்க சொல்றா தெரியுமா, அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பெண் மக்கள் இருக்கிறார்கள் என்ற சொல்ற இடத்துல அல்லாஹ் சொல்றான் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம், ஆத்திரத்தால முகம் கருத்து போய் என்னது பெண் குழந்தையா எனக்கு அப்படி என்று சொல்றாங்க. யதவாரா மினல் கௌம், சமுதாயத்தை விட்டு ஒதுங்க பாக்குறாரு. ஏன், மின் சூஇ மா புஷிர பிஹி, அவருக்கு சொல்லப்பட்ட நல்ல செய்தி அவருக்கு கெட்டதாக இருக்கிறதுனால அதை விட்டு ஒதுங்குவதற்காக. அயும் சிக்குஹு அலா ஹூன், அவமானத்துக்கு மேல இதை நான் பிடித்துக் கொண்டிருப்பதா, அம் யதுஸ்ஸுஹு ஃபி துராப், அல மண்ணிலே புதைப்பதா, அப்படி என்ற யோசனையில சமுதாயத்தை விட்டு போறாரு. அலா சா அமா யஹ்குமூன், என்ன தீர்ப்பு இது, அல்லாஹ் கேட்கிறான் என்ன தீர்ப்பு இது, அவர்கள் தீர்ப்பளிப்பது மோசமாக தீர்ப்பளிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பெண் குழந்தை எனக்கு கிடைச்சா புதைக்கிறது, அலா சா அமா யஹ்குமூன், தீர்ப்பு வந்து ரெண்டு விஷயம் அல்லாஹ் சொல்றான், ஒன்று புதைத்தல் மோசம் மோசமான தீர்ப்பு, இரண்டாவது இந்த அளந்த சிஸ்டமும் என்னது பிழை. நீங்க என்ன சொல்லணும் பாருங்க, இறைவனுக்கு இணை கற்பித்த நிறைய பேர் எப்படி கற்பிச்சுக்கிறாங்க, பெண் குழந்தைகள் பெண் மக்கள் மனைவி இதான் என்னது இதன் மூலம் நிறைய கற்பிச்சுக்கிறது என்ன செய்யறோம் பார்க்கிறோம் மனிதன மாதிரி. இது வந்து சூரத்து நஹல் 57-99, அல்லாஹு தஆலா சூரத்து சாஃபாத்ல 149-153 ஃபத்வா கேளுங்கள், அந்த காஃபிர் இடத்தில் கேளுங்கள், இறை நிராகரிப்பிடத்தில் கேளுங்கள், ஃபஸ்தஃப்திஹிம் அவருடைய தீர்ப்பு கேளுங்கள். அலி ரப்பிக்கல் பனாத் வலஹுமுல் பனூன், அலி ரப்பிக்கல் பனாத், உமது இறைவனுக்கு பெண் குழந்தைகளும் வலகுமுல் பனூன் அவர்களுக்கு ஆண் குழந்தைகளுமா அப்படி என்று கேளுங்கள். உங்கள் இறைவனுக்கு பெண் குழந்தைகள் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் அவற்றை கேளுங்கள். அல்லது அம் ஹலக்னல் மலாயிக்கத்த இனாசன், பெண் குழந்தைகள்லாம் ஒன்றும் இல்லை, மலக்கு மாற அல்லாஹு தஆலா பெண்களாக தான் படைச்சான், வஹும் ஷாஹிது, நம்ம அப்பா அங்கே தான் இருந்தோம் அப்படி என்று சொல்கிறாங்களா, சுபஹானல்லாஹ் இப்படி கேட்குறான் தெரியுமா, அம் ஹலக்னல் மலாயிக்கத்த இனாசன், இறைவனுக்கு மலக்கு மாறி இருக்கிறாங்களே அவர்களை இறைவன் பெண்களா தான் படைச்சான், வஹும் ஷாஹிதூன், நாங்க அப்ப என்ன செஞ்சோம் அங்க இருந்தோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்க சாட்சி அப்படி செஞ்சோமா, அப்படியும் இல்ல, அலா இன்னஹும் மின் இஃப்கிஹிம் லயகூலூன், கட்டுக்கதை பொய் பேசுகிறார்கள், இறைவன் மீது கட்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள் பேசுகிறார்கள். வலதல்லா, அல்லாஹு தாலா பெற்றெடுத்திருக்கிறான், அல்லாஹு தாலா குழந்தை பெற்றிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இன்னஹும் லகாதிபூன், அவர்கள் பொய்யர்கள். அஸ்தஃபல் பனாதி அலல் பனீன், ஆண்களை விட்டு அல்லாஹ் பெண்களை தேர்ந்தெடுத்தானா, ஆண்களை விட்டு அல்லாஹு தாலா தனக்கு உரிமையாக பெண்களை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்தானா. ஒன்றில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நாம் வந்து பெண்களை விட ஆண்களை உடலிலும் அவங்களுடைய நிர்வாகத்திலும் நாம் செய்திருக்கிறோம், அதாவது சிறப்பித்திருக்கிறோம் என்று சொல்றான். அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து எடுத்திருக்கிறோம் அல்லது ஆணை எடுத்திருக்கணும், அதையெல்லாம் விட்டு விட்டு பெண்களை அல்லாஹு தாலா எடுத்துக்கொண்டானா, பலம் தான் இறைவனுடைய பகுதியே அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்யறான். இந்த பாருங்க, இந்த இடத்துல இறைவன் கேட்கக்கூடிய எல்லா கேள்வியும் படைப்போடு சம்பந்தப்பட்டதல்ல, எதோடு இறைவனுடைய மனைவி இறைவனுடைய பிள்ளை என்ற அடிப்படையில் இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகள் எடுத்து நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நீங்க எந்த வகையில வந்தாலும் இறைவனுடைய அந்த கேள்வி இருக்குதே இணை வைப்புக்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாமே தவிடுபடியாகவே நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். மூன்றாவதும் கடைசியான செய்தி என்னன்னா, அதாவது இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள், நான் வந்து எல்லாத்தையும் தொகுத்துட்டு வரல, எல்லாத்தையும் தொகுத்தா நேரம் போதாம் போகும்ன்றதுனால, ஆனால் இது அல்லாமலும் குர்ஆன்ல என்ன செய்து அற்புதமாக இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி முறைகளை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர், நீங்கள் நம்ம வாசிக்க வாசிக்க நம்முடைய சிந்தனை என்ன செய்யுது முதல்ல நிறைய திறப்படும், நமக்கு சிந்திக்காத கோணங்கள் அதில் எல்லாம் என்ன செய்வான் அதில் சொல்லி தருவான். இதில் இன்னொன்று என்னன்னு சொன்னால், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் மறுக்கக்கூடிய விஷயத்தில் இன்னொன்று என்ன, மறுமை நாள், இணை வைத்துக் கொண்டே மறுமையே மறுப்பார்கள். அப்படி மறுப்பதை பற்றி இறைவன் சில கேள்விகள் என்ன செய்ய கேட்கிறான், இது கடைசி பகுதியாக என்ன கேட்கிறான்டா, அதாவது அவலம் யரல் இன்சானு அன்னா ஹலக்னாஹு மின் நுத்ஃபத்தின் ஃபஇதா ஹுவ ஹஸீமும் முபீன், மனிதன் பார்க்கவில்லையா நாம் அவனை ஒரு இந்திரிய துளியிலிருந்து என்ன செய்தோம் படைத்தோம், பின்னர் அவன் மிகவும் வாதிக்கக்கூடியவனாக இருக்கிறான், படைச்சது நம்ம, ஆனா அதுக்கு எதிராக வாதம் செய்யறது யாரு? அவன் தான். அந்த நிலைமையில் அவன் இருக்கிறான். வர பலனா மசல ரசூலாங்கிட்ட ஒரு மனிதர் வராரு, வந்து என்ன ஒரு சின்ன எலும்பு துண்டை வச்சு முன்னால் இப்படி ஊதிட்டு இதை அல்லாஹுவுத்தால திருப்பி கொண்டு வருவானா அப்படின்னு ரசூலாங்கிட்ட கேட்கிறான். இதை அல்லாஹுவுத்தால திருப்பி உருவாக்குவானா அப்படின்னு கேட்கிறான். அது அல்லாஹ் சொல்றான், வர பலனா மசலன், எங்களுக்கு உதாரணம் காட்டுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், எங்களுக்கு உதாரணம் காட்டுகிறான். வனசிய ஹல்கா, தனது படைப்பை மறந்துட்டான். முதல்ல கேள்வி பிள்ளைன்றான், நீ இந்திரிய துளியில தானே உருவாகின, ஒரு துளியிலிருந்து உருவாகின, அப்ப நீ இந்த எலும்பை கொண்டு காட்டவே கூடாது. அதான் சொல்ற அல்லாஹ் தஆலா, வனசிய ஹல்கா, தன்னை மறந்து விட்டான். நீ உருவாகினது ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்தேன்னா பரவாயில்ல, நீ உருவாகினது அதை விட ஒரு சின்ன இடத்துல இருந்து, நீ அதை விட பெருசை கொண்டு வந்து இதுலேருந்து அல்லாஹ் உருவாக்குவானான்னு கேள்வி பிள்ளை. வரபலனா மசலன் வனசிய ஹல்கா, தான் படைக்கப்பட்டதை அவன் மறந்து விட்டு. கால மையுஹியல் இதாம வஹிய ரமீம், உக்கி போன பின்னால் இந்த எலும்புகளை யார் உயிர்ப்பிப்பான் என கேட்கிறான். அல்லாஹ்வுத்தால எப்படி பதில் சொன்னா தெரியுமா? அழகான பதில். குல் யுஹீஹல்லதி அன்ஷஹா அன்ஷஹா அவ்வல மர்ர, இத முதலாவது படைச்சானே அவன் உருவாக்குவான்னு சொல்லுங்க. இத முதலாவது படைத்தானே அவன் அதனை உருவாக்குவான் என்று பதில் சொல்லுங்கள். எவ்வளவு அழகான பதில் தெரியுமா? அவனுக்கு என்ன திருப்பி சொல்லலாம்? திருப்பி சொல்ல இயலாது. முதலாவது உருவாக்கலன்னு அவன் சொல்லணும், ஆனா படைப்பை ஏத்துக்கொள்றவன் அப்படி சொல்ல இயலாது. உருவா முதலாவது அவன் ஆச்சரியம் என்னன்னா, எப்படி நம்ம உருவாகும் அந்த கற்பனை, ஆனா இதை முதலாவது படைச்சவன் திருப்பி என்ன செய்வான், அதை உருவாக்குவான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு, வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம், அவன் எல்லா படைப்புகளை பற்றி அறிவோடு இருக்கிறான். என்னதை படைச்சான்னு அறிவோடு இருக்கிறான் சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் யார் தெரியுமா? அல்லதி ஜஅலலகும் மினஷஜரில் அக்பரி நாரன் ஃபஇதா அன்தும் மின்ஹு தூகிதூன், பச்சையான மரத்திலிருந்து உங்களுக்கு நெருப்பை அவன் தான் என்ன செய்தான், உருவாக்கினான். நீங்கள் அதிலிருந்து நெருப்பு மூட்டுகிறீர்கள். ஆக்சிஜனை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இதுல வானங்களையும் பூமியை படைத்தவனுக்கு சக்தி இல்லையா? பலா வஹுவல் ஹல்லாகுல் அலீம், அவன் தான் எல்லா விஷயங்களையும் அறிந்த மிகப்பெரிய படைப்பாளன் அப்படி என்று சொல்லுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, சூர இது வந்து சூரா யாசின் 77 தொடக்கம் 83 வசனம், சூரத்துல் இஸ்ரா அதாவது 49 தொடக்கம் 51 வசனத்தில் அல்லாஹு தஆலா இதுக்கு தெளிவான இன்னொரு பதில் சொல்றான். என்ன பதில் தெரியுமா? வகாலு, அவங்களுடைய கேள்வி என்ன தெரியுமா? சொல்கிறார்கள், அஇதா குன்னா இதாமன் வ ருஃபாதன், நாங்கள் எலும்புகளாகவும் உக்கி போனவைகளாகவும் ஆகிய பின்னால், அஇன்னா லமபஊசூன் கல்கன் ஜதீதா, புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுவோமா அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள். இப்ப பிரச்சனை என்ன, எழுப்பப்படுவோமா என்றதா உக்கி போன பொருளாக பின்னால் என்பதா, எது எது பிரச்சனை அப்படின்னு நல்ல சுபஹானல்லாஹ் பாருங்க, கேள்வி எப்படி குர்ஆன் எப்படி பிரிக்குது பாருங்க. அவங்க வந்து நம்ம வறுமையில் எழுப்பப்படுவோமா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. இந்த நிறைய பேர் எழுப்பப்பட மாட்டோன்றதுக்கு என்ன எப்படி பேசுவாங்க தெரியுமா? மண்ணோட மண்ணான பொருள் எப்படிப்பா எழுப்புவோம்? எழுப்பப்படுறதுல அவங்களோட பிரச்சனை மண்ணோட மண்ணாகி போன பொருள், உக்கி எலும்பா போன பின்னால ஒன்றுமே இல்லாமல் போன பின்னால எப்படி எழுப்பும்? இப்போ பிரச்சனை எழுப்புறதில்ல இதான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் கூணு ஹிஜாரத்தன் அவ் ஹதீதா, கல்லா மாறுங்க அல்லது இரும்பா மாறுங்க, நல்லா எலும்பை விடுங்க. இப்போ எலும்புன்றாவது மனிதனோட என்ன சம்பந்தப்பட்டிருக்குதே, விட்டுருங்க, கல்லா மாறிடுங்க. அவ் ஹதீதன், எலும்பு இரும்பாக மாறிவிடுங்கள். அவ் ஹல்கன் மிம்மா யக்புரு ஃபீ சுதூரிக்கும், அல்லது உங்களோட உள்ளத்தில் சாத்தியமின்மை எதனால பெருசாகுமோ அதாக மாறிவிடுங்கள். எலும்பை விடுங்க, இரும்போ கல்லா மாறுங்க, இல்லை அதல்ல சாத்தியமே இல்லைன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க, அதாக மாறிடுங்க. என்ன கேள்வி உங்களோட அல்லாஹ்வுத்தால எப்படி கேட்கிறான் தெரியுமா? உங்களோட கேள்வி இதா, அதா உங்களோட கேள்வி, நீங்க எலும்பா இருக்கிறதா, மண்ணா போறதா, உக்கி போறதா, இரும்பாக போறதா, கல்லாக போறதா, அல்லது உங்களோட உள்ளத்துல ஒரு பெரிய இடத்துக்கு போறது, எது கேள்வி? இப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா ஃபசய கூலூன், அவங்க திருப்பி கேட்பாங்க, அது சரி எப்படி ஆகட்டும், மையோ இது நான் யாரு திருப்பி எழுப்புவாங்க, இதான கேள்வி, அப்படி அவர்கள் கேட்பார்கள். எனவே ஆகி போறதை பத்தி பேச வேண்டாம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க எலும்பாகிறது, மண்ணாகிறது, உக்கி போ, இதை விட்டுருங்க. கேள்வி என்ன? மையுஈதுனா, எங்களை மீட்டுகின்றவர்கள் யார்? எனவே இரும்பாகினால் அதான் கேள்வி உங்களுடைய, எலும்பாகினால் அதான் கேள்வி. எனவே மண் உக்கி போன இதெல்லாம் வாதம் அல்ல, அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, அதெல்லாம் வாதம். அவங்களுடைய கேள்வி ஃபஸயகூலூன், அவர்கள் சொல்வார்கள், மையுஈதுனா, எங்களை திருப்பி மீட்டுகின்றவர்கள் யார் என்று அவர்கள் கேட்பார்கள். சொல்லுங்கள் நபியே, குலில்லதி ஃபத்தரக்கும் அவ்வள மர்ரா, நீங்க சொல்லுங்கள், உங்களை யார் முதன் முதலாக இல்லாமையில் இருந்து உருவாக்கினானோ அவன் உங்களை மீட்டுவான். ஃபத்தர என்ன? இல்லாமையில் இருந்து உருவாக்குறது. உங்களை இல்லாமையில் இருந்து எவன் உருவாக்கினானோ அவன் உங்களை இருக்கிறதிலிருந்து என்ன செய்வான், மீட்டுவான். இல்லாமையிலிருந்து எவன் உருவாக்கினானோ அவன் இப்பொழுது உள்ளதிலிருந்து அவன் மீட்டுவான். உடனே எந்த கேள்விக்கு வருவான் தெரியுமா? இது கூட அவன்கிட்ட கேள்வி இல்லை, எழுப்புறது கூட கேள்வி இல்லை. அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்றா, தலையை வளைத்துக் கொண்டு கீழே வருவார்கள். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? வயகூலூன மதாஹு, எப்ப நடக்கும்? அவங்களோட கேள்வி அதுதான், இது எப்ப நடக்கும் என்று கேட்பார்கள். வயகூலூன மதாஹாதா, இது எப்ப நடக்கும் என்று அவர்கள் உங்களிடத்திலே கேட்பார்கள். இங்கதான் அல்லாஹு தஆலா சொல்வான், குல் அஸா ஐயகூன கரீபா, அண்மையில் நடக்கலாம். அண்மையில் என்னது? நடக்கலாம் என்று சொல்லுங்கள். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அறிவை மறைச்சிடுவான். அது இறைவனோடு உள்ள அறிவு. ஏன் அல்லாஹு தஆலா ஃபீமா அன்தமின் திக்ராஹா இலா ரப்பிக்க முன்தகாக, ஞாபகப்படுத்துவதற்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, முடிவு அறிவு அதை பற்றி இறைவிடம் தான் இருக்கிறது. எழுப்பப்படுவோமா இல்லையா என்பது அவங்களோட கேள்வியாக இருக்கணும். அதுக்கு விளக்கம் ஓகே, அதுக்கு பின்னால எப்ப வரும் என்பது அது இறைவனோடு உள்ள விஷயம், அது இறைவனோடு உள்ள விஷயம். நபிய சொல்லுங்கள், ஆசா ஐயகூன கரீபா, அது அண்மையில் கூட வரலாம். எழுப்பலாம் என்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா டைமை பத்தி உங்களுக்கு பிரச்சனை என்ன செய்யாது, இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல அவர்களுடைய உச்சகட்டு, அதாவது ஒரு மனிதன் ஒரு கேள்வி கேட்கிறான், இதுவும் குர்ஆன் சொல்லித்தரக்கூடியது. அதனால தான் ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்கள் அல் ஜிதாலு ஃபில் குர்ஆன், குர்ஆனில் விவாத முறை அப்படின்னு புத்தகம் எழுதினாங்க. ஏன்னா குர்ஆனுடைய முறை மிக அற்புதம். ஒரு மனிதன் உங்களோட முரம்படுறதுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்பான், ஆனால் அவன் கேட்ட கேள்வி அவனுக்கு சார்பான ஆதாரத்தில் நடுவில் இருந்து கேட்டிருப்பான், அவனுக்கு உச்சகட்டத்துக்கு போகாமல் கேட்டிருப்பான். ஒருத்த வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறான், அந்த கேள்வியில இது இப்படி நடந்தா இப்படி நடக்காது தானே அப்படின்னு ஒருத்த கேட்கிறான் வைங்களேன், உங்களுக்கே விளங்க, இதை விட பவரா இதை கேட்கலாமே, இதை விட பவரா இதை கேட்கலாம். இவன் நடுவுல இருந்து கேட்கிறானே, குர்ஆன் என்ன செய்யும் தெரியுமா, அந்த பவருக்கு போ, கடைசிக்கு இதை விட்டு உனக்கு பிரச்சனை என்ன இடத்துக்கு போ, கடைசி இடத்துக்கு போய் இப்ப கேளு என்றால் தெளிவு நன்றாக வரும். தெளிவு என்ன செய்யும்? விரிவா வரும். நம்ம என்ன செய்ய பார்க்க, நம்மகிட்ட இல்ம் இல்லையா, அதோட முடிச்சுட்டு ஓட பார்த்துறது விளங்கிட்டான், அப்படி போகக்கூடாது. என்ற அளவுக்கு என்ன செய்யும், அவன் கேட்கிறானா, அவனது பக்கத்தில் உள்ள உச்சகட்ட ஆதாரத்தை அவனுக்கு எடுத்து கொடுங்க, உச்சகட்ட ஆதாரத்தை எடுத்து கொடுத்து இதானே கேள்வி, இவ்வளவுதான் உங்களுக்கு உச்சகட்டமா கேட்கலாம். அவன் ஒன்றுதான் சொல்லுவான், குர்ஆன் நாலு சைடு என்ன செய்யும் சொல்லி, இவ்வளவுதானே இதுக்கு பதில், சுருக்கமா இதுதான் அப்படின்னு சொல்லும். இது ஒத்தனுக்கு விளங்கப்படுத்துகின்ற முறையில் மிக சிறந்தது. இது ஒருவருடைய கேள்வியை அவர் எந்த அளவுக்கு புரிந்து கொள்வாரோ அதை விட அவருக்கு நிறைய விளங்கப்படுத்தி, அவருடைய கேள்வியை அவருக்கு சரிப்படுத்தி முழுமையாக்கி அதுக்கு பிறகு பதில் சொல்வது அல் குர்ஆன் தந்த அழகான அணுகுமுறைகள் உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு நமது விவாதங்கள், நமது விவாத முறைகள், நாம் சிந்திப்பதற்காக திறந்துவிடக்கூடிய அந்த வழிகள், யோசிக்க வைக்கக்கூடிய வழிகள் எல்லாம் எமது சிந்தனையில் குர்ஆனின் ஊடாக, ஹதீதுகளின் ஊடாக பதிய வைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு வந்து ஒரு ஃபேரான குழந்தை கிடைச்சிக்குது அப்படின்னா என்ன, நான் அதாவது இவரும் வெண்மை நிறம் உள்ளவர், மனைவியும் வெண்மை நிறம் உள்ளவர், குழந்தை மட்டும் என்ன செய்யுது நிறம் மாறி பிறந்திருக்குது, ஏ அப்படின்னா ரசூல் அங்கிட்ட சொல்ல வர்றார் என்ன, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அது உதாரணத்தை வச்சுட்டு கேட்டாங்க, உங்களுக்கு வந்து ஒட்டகங்கள் இருக்குது தானே, ஆ இருக்குது, என்னென்ன நிறமெல்லாம் இருக்குதுன்னு கேட்டான், எல்லாம் சிவப்பு தான், ஒட்டகம் வந்து பெரும்பாலும் என்ன சிவப்பு சார்ந்தாங்க, அதில் வந்து கருப்புக்கு சார்பான ஒட்டகம் இருக்குதான்னு கேட்டான், இருக்குது, அது எப்படி வந்தது கேட்டான், எல்லாம் சிவப்பு ஒட்டகம் ஆகிக்கல எப்படி கருப்பு சாவன ஒட்டகம் வந்தது அப்படின்னு கேட்டான், அவருக்குள்ள அறிவை தான் லல்லதா அலிக்க இருக், ஒட்டகத்தில் ஒரு நாலாவது ஐந்தாவது பரம்பரையில் உள்ள உண்டு, இந்த கருப்பு நேரத்தில் என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம், ரசூலா சொன்னாங்க லல்லதா அலிக்க இருக், இதுவும் அப்படி இருக்கலாமே, இதுவும் உனக்கு அப்படி இருக்கலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிந்திக்க வைக்கிறாங்க தெரியுமா, ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் அவனுக்கு கொடுத்து, ஒட்டகத்துக்கு நீ என்ன தீர்வு எடுத்த, எங்க போச்சு, அவனுடைய பகுதியில் ரசூல் அங்க செஞ்சாங்க, அவனுக்கு கேட்கறதுக்கு அவன் பதில் சொல்லல அல்லதா அலிக்க இருக் அப்படின்னா ஒரு, அதாவது ஒரு மரபாக்க நிலைமை, சரியா ஒரு மரபனுடைய அந்த மாற்றம் அங்க நடந்தது, ஒரு ஒரு நாலஞ்சு சந்ததிக்கு பிறகு பாதிக்கும் என்றாங்க ரசூலா, இடையில சிவப்பு இருந்திருக்கலாம் ஆனா உண்டுக்கு என்ன செஞ்சிருந்தது பாதிச்சிரும், இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அன்று இதை வச்சு சொன்னாங்க அந்த மக்கள்கிட்ட. அதே போல இது என்ன செய்யலாம், மனிதனுக்கும் இருக்கலாம், அது போல மனிதனுக்கும் இருக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வருகின்றவர்களுக்கு சொன்ன பதில்கள்லாம் நீங்க பார்க்கலாம், அழகான பதில்கள், தெளிவான பதில்கள், அவர்களுடைய கேள்வி அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய பதில்கள். ஆனால் இயன்ற அளவுக்கு நமது வாத பிரதிவாதங்கள் எங்கிருந்து எடுக்கணும், குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும். இன்ஷா அல்லாஹ் இதோடு இந்த தலைப்பு முடிகிறது. ஆனால் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால், அது இந்த தொடராக அல்லது வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பம் கிடைத்தால் நபி அவர்கள் மக்கத்து காஃபர்களிடத்தில் இணை வைப்பாளர்களிடத்தில் கேட்ட கேள்விகள், அவர்களை அணுகிய முறைகள், அவர்களோடு பேசிய வார்த்தைகள், அவங்க கூட வச்ச வாதங்கள், அவர்களுக்கு சொன்ன பதில்கள், இதை நம்ம தொகுத்து சொன்னோம் என்று சொன்னால் அதிலே நம்மளுக்கு என்ன செய்யும், நிறைய படிப்பினைகள் இருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் விளங்கிய செய்திகளை நடைமுறைப்படுத்தி மற்ற மக்களையும் அந்த உண்மையின் பக்கம் அழைப்பதற்கான வாய்ப்பையும் வசதியும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூப் இலைக்.